Thank you, Holy Spirit. பரலோகபிதாவே, உம்முடைய கண்கள் எப்பொழுதும் எங்களை நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கிறது. எங்கள் வெளியான தோட்டத்தை மாத்திரமல்ல, எங்கள் இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள், தோட்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். உம்முடைய சன்னிதியிலே குற்றமற்றவர்களாக நீக்க உதவி செய். கூடலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களுமாக வாழ வளர்ந்தார். உமக்கு பிரியமாக, உமக்கு மகிமையாக வாழ கருவதாக கர்த்தாவே, சித்தவைகள் பத்திலே செய்யப்படட்டும். இயேசு நாமத்தில் வேண்டிக்கொண்ட நல்ல பிதாவே, ஆமென். இன்று தினத்தில் நான் ஒரு முக்கியமான கருப்பொருள் பேசலாம்னு ஆண்டவருக்குள்ள வருகிறேன். நான் திரும்பிக் கொள்ளவும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதில் கடைசி வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் கடைசி வசன 48வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
ஆகையால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா பூரண சத்குணமாய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணராய் இருக்க கடவீர்கள்.
திரும்பப்படுகிறீர்கள்.
ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சத்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சத்குணராய் இருக்க கடவீர்கள்
என்று ஆண்டவர் இயேசு பலப்பிரசங்கத்தில் சொன்னார். சோ, இந்த வசனத்தை அவர் சொல்லும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்றார். சோ, பிதா பரலோகத்தில் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். இந்த நாளிலே பரலோகம் நரகம் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய செய்தியை பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். So we are going to meditate the word of God under the title of Heaven and Hell. Paralokam Narakam endra thalappile naam devude seidhiyai idanaal naam paarkka porom. So paralokathil irukkira ungal pidha poorna satkudaraa irukkirathu pole neengalum poorna satkudaraa irungal solli aandavar Yesu thavukku solgirar. So poorna satkudar endru sonnar பெர்ஃபெக்ஷன் என்று அர்த்தமாகும். அதாவது பரிபூரணம், பழுதற்றவர், மாசற்றவர், குறையற்றவர், பிழையற்றவர், யாதொரு மாறுபாட்டில் நிழலும் இல்லாதவர் என்றெல்லாம் இதற்கு அர்த்தம் கொடுக்கல. ஆகவே உங்கள் பிதா பூரண சத்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சத்குணராக இருக்கிறது சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்றார். ஆகவே பிதாவிலே அவனிடத்தில் எந்த விதமான மாசோ கரையோ பிழையோ தவறோ ஒன்றுமில்லை. அதுபோல இயேசுவை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளும் அப்படி இருக்கும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். போகட்டும். சோ, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா. சோ, அப்படியானால் பிதா எங்கே இருக்கிறாரு? பிதாவாகிய தேவன் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். சோ, தேவன் வாசமாக இருக்கிற இடம் பரலோகம். வேதத்தில் பல இடங்களிலே பரலோக பழி ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல இடங்களில் நம்ம பார்க்கிறோம் தேவன் பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். அவருடைய சிங்காசனம் பரலோகத்திலே இருக்குதுன்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் கூட பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி அட்ரஸ் பண்ணும்படி நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே பிதா எங்கே இருக்கிறார் சொன்னால் அவர் பரலோகத்திலே இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு பகிமண்டாகட்டும். சரி, பிதா பரலோகத்தில் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பரலோகம் என்றால் என்ன? பரலோகத்தில் என்ன இருக்கும்? யார் யார் பரலோகத்துக்கு போகலாம்? நரகம் என்றால் என்ன? நரகத்தில் என்ன இருக்கும்? நரகத்துக்கு யார் யாரெல்லாம் போகுவார்கள் என்கின்ற தேவனுடைய வார்த்தைகளை நாம் கருத்தாய் கவனித்து நாம் முடிப்போமே. ஆண்டோட நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சரி, பிதா பரலோகத்தில் இருக்கிறார், ஸ்தோத்திரம். அப்படியானால் இயேசு வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 16 19 வசனத்தில் என்ன சொல்லுகிறார், என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இயேசு எங்கே இருக்கிறார் என்று சொல்லி மார்க்கு 16:19 வசனம் நமக்கு பதில் சொல்லுகிறது.
இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார்.
சரி, அப்ப இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு எங்கே உட்கார்ந்தாராம்? பிதாவின் வலது பாசத்தில், இன் ஹெவன், பரலோகத்தில் பிதாவின் வலது பாசத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிறார். சரி, இப்ப இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தார் என்று சொல்லப்படு சொன்னால் அவருக்கு நியமிக்கப்பட்ட பணிகள் இந்த பூமியிலே பிதாவாகிய தேவனாலே நிர்ணயிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட அத்தனை பணிகளையும் ஊழியங்களையும் தேவ திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றின பின்பாடு இயேசு பரலோகத்தில் பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். பணி நிறைவடைந்தது, அதாவது அவருடைய ஊழியம் முடிவடைந்தது. ஆகவே அவர் உட்கார்ந்தார் என்று சொல்லி வேதம் சொல்றது. சரி, என்னதான் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்தாலும் இன்றைக்கும் அவர் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். தீர்க்கதரிசியாக வந்தார், ஆசாரியராக போயிருக்கிறார், இனி ராஜாதி ராஜாவாக திரும்பி வரப்போகிறார். சோ இயேசு தீர்க்கதரிசியாக வந்தார், ஆசாரியராக பிதாவின் சமூகத்துக்கு போயிருக்கிறாரு, பரலோகத்தில் பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். இனிமேல் அவர் திரும்பி வரும் பொழுது ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். எதற்காக? இந்த உலகத்தை நியாய தீர்ப்பதற்காக. சரி, ஆகவே இயேசு பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்தார். அப்படியானால் பிரதான ஆசாரியரை போய் இயேசு என்ன செய்கிறாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தயவு செய்து மறந்துடாதீங்க, உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிற ஒருவர் உண்டு, அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பிதாவின் வலது பாசத்தில் இருந்து தன்னை பின்பற்றுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் இயேசு பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசுபவராக, விண்ணப்பம் பண்றவராக, பண்டாடுவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமுண்டாடும். ஆகவே பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவனது வலது பாசத்திலே இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சரி, பரலோகம் என்றால் பல காரியங்களை நாம் பார்க்கக்கூடியதா இருக்குது, பல காட்சிகளை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது வேதத்தின் அடிப்படையிலே. ஆனாலும் பரலோகம் எப்படி இருக்கும் என்பதை குறித்த ஒரு சில குறிப்புகள் வேதம் நமக்கு தர்றது. அதை நாம் பார்க்கும் பொழுது இந்த 16 இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜெபத்தில் ஒரு காரியத்தை இயேசு நமக்கு சுட்டி காட்டுறார். என்ன தெரியுமா? 6:9 பாருங்க. உம்முடைய நாமம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அங்கே என்ன சொல்றார் பாருங்க, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுறது போல பூமியிலும் பூலோகத்திலும் செய்யப்படுவதா? அப்படியானால் தெளிவு என்ன தெரியுமோ, பரலோகம் என்றால் நான் சொல்றது தயவு செல்ல கவனிங்க, பரலோகம் என்றால் பிதாவின் சித்தம் பரிபூர்ணமாக செய்யப்படுகிற இடம் பரலோகமா. ஆகவேதான் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், பரலோகத்தில் பிதாவின் சித்தம் செய்யப்படுறது போல பூலோகத்திலும் செய்யப்படும். அப்படியானால் பூலோகத்தில் பிதாவின் சித்தம் செய்யப்படும் இல்லை என்பது நமக்கு தெளிவாக. ஆகவேதான் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், பரலோகத்தில் பிதாவின் சித்தம் செய்யப்படுறது போல பூலோகத்தில் செய்யப்படும். அப்படின்னா பரலோகம் என்றால் என்ன? பரலோகத்தில் முழுக்க முழுக்க 100% பிதாவின் சித்தம் செய்யப்படுகிறது. அதுக்கு பேர் தான் ஹெவன். இப்ப இதில் ஒரு காரியத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த ஜெபத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு தடவை நான் பேசியிருக்கிறேன். ஆகவே இது குறித்து அதிகம் பேச விரும்பவில்லை. சோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த ஜெபத்தை செய்ய வேணும். ஆனால் பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று நாம் ஜெபிக்க வேண்டுமாக இருந்தால், நான் சொல்றதெல்லாம் கவனிங்க, சொல்றது கவனிங்க, முதலாவது தேவனுடைய சித்தம், பரிபூர்ண சித்தம் என்னுடைய வாழ்விலே உங்கள் வாழ்விலே செய்யப்படணும். இப்ப என்னுடைய வாழ்விலே தேவனுடைய பரிபூர்ணம் சித்தம் செய்யப்படாமல் பூமியில உங்களுடைய பரிபூர்ண சித்தம் செய்யப்படுவதாக எப்படி நான் ஜெபிக்கிறது நீங்களே சொல்லுங்க. அப்படி ஜெபித்தால் அது ஒரு வாய்மாலமான ஜெபம். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்விலே தேவனுடைய பரிபூர்ண சித்தம் செய்யப்படாவிட்டாலும் மற்றவர்கள் வாழ்விலே தேவனுடைய சித்தம் செய்யப்படும். இப்படி நாம ஜெபிக்கிறது ஜெபிக்கலாம், இட் கேன் பி, பட் அது தேவனால் அங்கீகரிக்கப்படாது. அதான் அப்ப சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். நாம அறியாத காலங்களை காணாதோர் போல இருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே நாம மனம் திரும்ப வேண்டுமாக இருந்தால் மனம் திரும்புதலுக்கு அடிப்படை தேவனுடைய வசனமாகும். எந்த அடிப்படையில் நாம மனம் திரும்புகிறோம்? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம மனம் திரும்புகிறோம். ஆகவே பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று நாம ஜெபிக்கணும். ஏன்னா இயேசு நமக்கு கட்டுத்தந்திருக்கிறார். ஆனா அப்படி ஜெபிக்கணுமாக இருந்தால் முதலாவது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னுடைய வாழ்விலே செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யறதுக்கு நம்ம ஒப்புக்கொடுத்து நாம் ஆண்டவர் நோக்கி இப்படி ஜெபித்தால் அது சரியானதாகவும் ஆண்டவரால் அக்செப்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். சோ இன்னும் ஒரு குறிப்பு நான் சைட்டால சொல்றேன். அன்றாட உங்களுடைய ஜெபங்களிலே அடிக்கடி நீங்கள் மன்றாடணும், பிதாவே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு. இதை குறித்து நான் பின்னுக்கு சொல்றேன். ஆகவே தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்விலே செய்யப்பட்டால் இந்த ஜெபத்தை செய்வதற்கு நமக்கு ஏற்றதாக இருக்கும். ஆண்டுடைய நாமத்துக்கு பயமுட்டாடும். ஆகவே பரலோகம் என்றால் பரிபூர்ணமாக தேவ சித்தம் செய்யப்படுகிற இடம் பரலோகமாகும். சரி, இப்ப ஒரு சில காட்சிகளை, பரலோகத்தில் இருக்கிற சில காட்சிகளை நம்ம பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. அதை குறித்து நாம பார்க்க முடியாதால் வெளிப்படுத்துற விசேஷத்துக்குள்ள நாம போகிறது நல்லது. இப்ப நீங்க திருப்பிக் கொள்ளுங்க, 4வது அதிகாரம் வெளிப்படுத்துற விசேஷத்துல 4வது அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 4வது அதிகாரம்.
அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்கலம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூட்டி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன்.
பாருங்க, இப்ப முதலாம் வசனத்தை பாருங்க. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். எந்த காட்சி? பரலோகம். இப்ப யோவான் ஆவிக்குள்ளாகி பத்ம தீவுல விடப்பட்ட யோவான் ஆவிக்குள்ளாகி பரலோக காட்சியை தரிசிக்கிறார். அப்ப அங்க பரலோகத்துல இவர் கண்ட ஒரு காட்சி என்னவென்றால், 4வது வசனத்துல பார்க்கிறோம் என்ன சொல்லப்படுறது, ஒரு சிங்காசனத்தை அவர் காண்கிறார். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்திருக்கிறது. அந்த 24 சிங்காசனங்களும் 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரங்கள் தரித்து தங்கள் சிரசில பொன்முடி சூடினவர்களாக இருந்திருக்கிறார். அப்ப பரலோகத்துல பிதா இருக்கிறாரு, நல்லா கவனிங்க. இயேசு வலது பாசத்துல இருக்கிறாரு. அது மாத்திரமில்ல, அந்த சிங்காசனத்தை சுத்தி, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சிங்காசனத்தை சுத்தி 24 சிங்காசனங்கள் இருக்குது. சோ இந்த சிங்காசனங்களிலே 24 மூப்பர்கள் இருக்கிறார். சோ இந்த 24 மூப்பர்களும் வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறார். அது மாத்திரமா தலையிலே பொற்கிரீடம் தேவனால கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இங்க ஒரு குறிப்பு சொல்றேன், இந்த 24 மூப்பர்கள் யார்? சோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, அகார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி பைபிள், 12 பேர் இஸ்ரவேலின் கோத்திர பிதாக்கள், மற்ற 12 பேர் இயேசு கிறிஸ்துவோட அப்போஸ்தலர் என்று நான் விசுவாசிக்கிறேன். சோ 24 மூப்பர்கள் அந்த சிங்காசனத்தில் பிதாவுக்கு முன்பாக பரலோகத்தில் அவர்கள் இருக்கிறதை நான் பார்க்கக்கூடியதா இருக்கு. சோ பரலோகத்தில் பிதா இருக்கிறார், சிங்காசன பாசத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறாரு. சோ 24 சிங்காசனங்கள் இருக்கிறது, அதுல 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள், தலையிலே பொற்கிரீடம் சூடியிருக்கிறார்கள். அது கீழே இன்னும் சில காட்சிகளை குறித்து வேதம் சில காரியங்களை சொல்றதை கவனிச்சு பாருங்க. 5வது வசனத்தை படிங்க. 5வது வசனத்தை 4வது அதிகாரம் 5வது வசனம்.
அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய ஏழு ஆவியாய ஏழு அக்கினி தீபங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன.
அப்ப பரலோகத்துல அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. இது பரலோக காட்சி. அடுத்து ஆறாம் வசனத்தை படிங்க.
அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவங்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன.
சரி, இப்ப அடுத்த காரியம். இப்ப பிதா இயேசு வலது பாசத்தில் இருக்கிறாரு, 26 ஊப்பக்கிறார்கள், ஏழு ஆவி அக்கினி தீபங்கள் பிதாவுக்கு முன்பாக இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு பார்க்கும் பொழுது நான்கு ஜீவன்கள். சோ இந்த நான்கு ஜீவன்களை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி குறிப்பிடுறார். சரி, அது போக அந்த நான்கு ஜீவன்களும் எப்படி இருக்கிறது என்ற குறிப்பையும் வேதம் நமக்கு கொடுக்குது. ஏழாம் வசனத்தை படிங்க.
முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகும்.
முதலாவது ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாக இருக்கு.
இரண்டாம் ஜீவன் காளைக்கொப்பாகும்.
காளைக்கொப்பாக இருக்கு.
மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாயும். நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன.
அப்ப முதலாவது உருவம் சிங்கத்துக்கு ஒப்பாகவும், இரண்டாவது ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், மூன்றாவது ஜீவன் மனுஷ முகத்துக்கு ஒப்பாகவும், நாலாவது ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாக. சோ இவைகள் பரலோகத்தில் பிதாவின் சமூகத்தில் காணப்படுகிறது. எனக்கு அறிவானவர்களே, இது ஒரு கற்பனை அல்ல, கதை இல்லை, இது சத்தியம். ஆகவே பரலோகத்திலே பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஐந்தாம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். அதே வெளிப்படுத்த விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கு வித்தியாசமான ஒரு காட்சி நாம காணக்கூடியதா இருக்கிறது. ஐந்தாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனத்தை படிங்க.
அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் நான்கு ஜீவங்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளையாம்.
சரி, இப்ப என்ன பாருங்கப்ப, இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல இங்கே அவர் காணப்படுகிறார். சோ பைபிள் சொல்லுது உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இதுல என்ன ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? சோ உலக தோற்றம் முதல் தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரா? எடைபே சில வாசிகள் எனக்கு இவைகள் எல்லாம் படிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. உலக தோற்றம் முதல், உலகத்தை உண்டாகிறதுக்கு முன்பே தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரா? சோ இப்ப நாம பிறப்பும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். சோ நாம பிறந்தாலும் நமக்கு ரட்சிக்கப்படுறதுக்கும் ஒரு நேரம் இருந்திருக்குது, ஒரு காலம் இருந்திருக்கு. பைபிள் சொல்லுது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. தேர் இஸ் எ டைம் ஃபார் எவ்ரிதிங். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம், உன்னை ரட்சிக்க ஒரு காலம் இருந்தது, என்ன ரட்சிக்க ஒரு நேரம் அவருக்கு இருந்தது. சோ ஆனா எப்படி இருந்தாலும் நாம் எல்லோரும் உலக தோற்றம் முதல் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனா நேரம் வந்தபோது இந்த பூமியில தேவனால பிறப்பிக்கப்பட்டோம். நேரம் வந்தபோது இயேசு தம்மை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை ரட்சித்து இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றி ஜீவனுள்ள தேவனை நாம் தொழுது கொடுற பாக்கியத்தை சிலாக்கித்து தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்ப கவனிங்க. இப்ப சோ இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அங்கே காணப்படுகிறார். சோ அதுக்கு முன்பாக மேலுக்கு நீங்க வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னால் பிதாவுடைய கையில ஒரு புஸ்தகம் இருக்குது. அது உள்ளும் புறமும் முத்திரைகளால பதிக்கப்பட்டதாக. அதை புத்தகத்தை வாங்கவும் அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கும் யாரு தகுதி உள்ள சொல்லி பார்த்தால் அங்கு ஒருவரை காணும். அப்ப யோபால் சொல்றாரு, அவர் அழுகிறாரு. அப்படிதான் ஒரு தூதபால் சொல்ற அழாத இந்த புஸ்தகத்தை வாங்கவும் அந்த முத்திரைகளை உடைக்கவும் ஒருவர் இருக்கிறாரு, அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அப்பொழுது பார்க்கும் பொழுது இயேசு அங்கு வந்து பிதாவின் கையில் இருக்கிற அந்த புஸ்தகத்தை வாங்கி அந்த முத்திரைகளை உடைக்கிறார். அதுக்கு அங்கால நீங்க பார்க்கும் பொழுதுதான் ஒவ்வொரு முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது என்னென்ன சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. இவைகளின் அடிப்படையில் நாம வேதத்தை படிப்பமாக இருந்தால் நமக்கு கூடுதலான வெளிப்பாடும் வெளிச்சமும் கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சரி, பரலோகத்தில் பிதா இருக்கிறாரு, சிங்காசனத்தில் வலது பாசத்தில் இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறாரு. அந்த சிங்கா முன்பாக 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். ஏழு அக்னி தீபங்கள் இருக்கிறது, நான்கு ஜீவங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கேருபீன்கள் சேராபீன்கள் என்று சொல்லப்படுகிற தேவ தூதர்கள். சோ ஏராளமான எண்ணிக்கணங்காத ஏராளமான தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். சோ நாம ஏசாயா கண்ட தரிசனத்தில் பார்க்கும் பொழுது தேவன் உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்திலே தேவன் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். சோ கேருபீன்கள் அவருக்கு மேலாக நின்று பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது வேதம் நமக்கு போதிக்கு. சோ பரலோகத்தில் ஏராளமான தேவ தூதர்கள் இருக்காங்க. இந்த கேருபீன்கள் சேராபீன்கள் என்றது ஒரு வகை தூதர்கள். சோ இப்ப பழையாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தை நீங்க பாப்பீங்களா இருந்தால், அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மூன்று ஸ்தலம் இருந்தது. முதலாவது பிரகாரம், மற்றது பரிசுத்த ஸ்தலம், அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம். அப்ப தேவனுடைய பெட்டி இருந்தது மகா பரிசுத்த ஸ்தலத்தில். சோ இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த பெட்டியை மூடி இருந்தது கேருபீன்கள். தேவனுடைய மகிமை அங்கேதான் காணப்பட்டது. மட்டுமில்ல, தேவன் அங்கே இருந்துதான் மோசையோடு பேசினார் சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப தேவன் பேசுகிற இடம், தேவனுடைய மகிமை காணப்பட்ட இடம் அந்த கேருபீன்கள் மத்தியில் என்பது நாம பிள்ளைய கொள்ள கூடியதா இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்ல, இதுல இன்னும் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நான் பார்த்து படிச்சு யோசித்தேன். அந்த என்ன பெட்டிக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா? பெட்டிக்குள்ள இருந்தது பொண்ணும் பொருளும் இல்லை. பெட்டிக்குள்ள இருந்தது என்ன? ஆண்டவருடைய உடன்படிக்கை, அதாவது தேவனுடைய வசனம். அப்ப எல்லாவற்றையும் பார்க்கணும், தேவன் தன்னுடைய வார்த்தை மகிமைப்படுத்தி இருக்க என்பதை எவ்வளவு உண்மையாக இருக்கு யோசிப்பார். அப்ப என்ன, கேருபீன்கள் பெட்டியை மூடி இருக்குது, பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை, தேவன் தன்னுடைய ஜனங்களோடு செய்த உடன்படிக்கை, கவனன், அந்த வார்த்தைகள் தான் அதுக்கு இருந்திருக்குது. ஆகவே தேவன் தன்னுடைய வார்த்தை எல்லாவற்றையும் பார்க்கணும் மகிமைப்படுத்தியிருக்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்பட்டாலும் சரி. ஆகவே பரலோகத்துல கேருபீன்கள் உண்டு, சேராபீன்கள் சொல்லப்படுகிற தூதர்கள் உண்டு. அவர்கள் ஒரு பிரிவு தூதர்களாகும். இதை விட தூதர்களில் பிரதான தூதர் அவருடைய பேர் வந்து மிகாயல். சோ மிகாயல் பரலோகத்தில் இருக்கிறார். அது மாத்திரமில்ல, செய்தியை கொண்டு வருகிற உலகத்துக்கு அவ்வப்போது மனுஷர்களுக்கு செய்தியை கொண்டு வர கேப்ரியல் அங்கே இருக்கிறார். சோ கேப்ரியல் இருக்கிறாரு, மிகாயல் இருக்கிறாரு. அது மாத்திரமில்ல, ஏராளமான தேவ தூதர்கள் அங்கே இருக்கிறார். இதை எப்படி நான் சொல்றேன்னு சொன்னா, அடுத்த மாசம் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோம் இல்லையா? அப்ப இயேசுட பிறப்புல நாம பார்க்கும் பொழுது, இயேசு பிறந்த போது பரம சேனையின் திரள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எண்ணு கணக்கட்ட ஏராளமான தூதர்கள், பரம சேனையின் திரள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து என்ன பாடியிருக்காங்க? உன்னதங்களில தேவனுக்கு மகிமை. ஏன்? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷர் மேல பிரியம். சோ பூமியில இயேசுவின் பிறப்பு பூமிக்கு சமாதானம் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனா இன்று வரைக்கும் பூமியில சமாதானம் இல்லாம இருக்கிறது. காரணம் என்ன? சமாதானத்தின் காரணராகிய இயேசு கிறிஸ்துவை உலக ஜனங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறபடியான சமாதானம் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்விலே அவர் கொடுத்திருக்கிற அந்த தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரே சொன்னாரு, என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். மட்டுமல்ல, நிருபத்தினாவை வாசிக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அதாவது மனித புத்திக்கு அப்பாற்பட்ட தேவ சமாதானம், அதான் தேவன் கொடுக்கிற சமாதானம். உண்ட மறந்துடாதீங்க, இந்த சமாதானத்தை நமக்கு அவர் தருவதற்காகத்தான் சிலுவையிலே அவர் பாடுபட்டு மரித்தார். வாசிக்கிறோம் இல்லையா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேலே வந்து. So he paid the price already on the cross because of you and me. So நீயும் நானும் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த கிரியத்தை அவர் சிலுவையில் செலுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து மரணத்தை உத்தரித்து எனக்கும் உனக்கும் சமாதானத்தை தந்திருக்கேன். சோ சமாதானத்தை அவர் நமக்கு தந்தாரும், அது அவருக்கு இலகுவாக இருக்கல. அவர் பாடுபட்டு மரித்து பட்ட பாடுகளினாலே நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆகவே பரம சேனையின் திரள் இந்த பூமியில இறங்கி வந்து அவர்கள் பாடு
பூமியிலே அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்கிறார்கள், ஒரு பெரிய ஒரு வர்ஷிப்பு நடத்திட்டு போயிருக்காங்க பாருங்க. அவர்கள் கண்ணியமாக இந்த பூமிக்கு வந்து தேவகுமாரன் பூமிக்கு வந்தபோது அவர்கள் இறங்கி வந்து அவர்கள் பாட்டு பாடி ஆராதித்து தேவனை தொழுது கொண்டார். சோ ஆகவே பரலோகத்தில் ஏராளமான தூதர்கள் இருக்கிறார்கள். சோ கேருபீன்கள் சேராபங்களை தவிர ஏராளமான தூதர்கள். அது மாத்திரமில்ல, பரலோகத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு போன்ற முற்பிதாக்களும் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு கட்டத்தை சொல்லும் பொழுது வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு பந்தியிருப்பார்கள் பரலோக ராஜ்யத்தை சொல்றார். ஆகவே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்கிற முற்பிதாக்களும் பரலோகத்தில் இருக்கிறாங்க. சோ இதை விட தமக்கு முன்பாக தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்த ஏராளமான பரிசுத்தவான்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஏராளமான பரிசுத்தவான்கள், அது மாத்திரமில்லை நமக்கு முன்பாக தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்து உத்தமமாக தங்கள் வாழ்க்கையை தேவன் முன்பாக வாழ்த்து முடித்த எண்ணுக்கணக்கடங்காத ஏராளமான பரிசுத்தவான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பரலோகத்தில் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமானவர்களே, அங்கு இருந்துதான் இயேசு திரும்பி இந்த பூமிக்கு வரப்போகிறார். நாம் அவர் வருகைக்குத்தான் காத்திருக்கிறோம். சோ திருச்சபையில நம்பிக்கை என்ன, இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வருவார். உன்னுடைய என்னுடைய நம்பிக்கை என்ன, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பி வருவார். அவர் திரும்பி வர்றதுக்கு முதல் நாம் கண்களை மூடினால், நாம் நித்திரை அடைந்தால், நாமும் பரலோக ராஜ்யத்தில் தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்கின்ற உறுதியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாடு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே எத்தனையோ படித்தவர்களுக்கு இந்த ஹோப் இல்லை, எத்தனையோ அறிவாளிகளுக்கு இந்த நம்பிக்கை இல்லை, எத்தனையோ மேதைகள் மேதாவிகளுக்கும் இந்த நம்பிக்கை இல்லை. என்ன தெரியுமா, அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றல், அவருடைய புத்தி மெய்யான ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு பெரிய தடையாக இருக்கு. ஆனால் சாதாரணமாக்கிய மக்களாக்கிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஸ்தோத்திரம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு கட்டத்தில் இயேசு, பிதாவே கல்விமான்களுக்கு இவைகளையும் வரைந்து பாலைகளுக்கு உண்மை வெளிப்படுத்தினபடியால் உண்மை ஸ்தோத்திரி. ஆம் பிதாவே, இது உங்களுடைய திருவுளத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது. சரி, ஆகவே பாலைகள் போல இருக்கிற நமக்கு தன்னை வெளிப்படுத்தின பரிசுத்த தேவன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆகவே பரலோகம் என்றால் பிதா இருக்கிறாரு, குமாரனாக இயேசு இருக்கிறாரு, 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள், 7 அக்னி ஸ்தீபங்கள் இருக்குது, 4 ஜீவன்கள் இருக்குது. அது மாத்திரமில்ல கேருபீன்கள் சேராபீன்கள், அது மாத்திரமில்ல ஏராளமான தேவ தூதர்கள், அது மாத்திரமில்ல ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்கின்ற கோத்திர பிதாக்கள், அது மாத்திரமில்ல நமக்கு முன்பாக தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்த பரிசுத்தவான்கள், இவர்கள் எல்லோரும் பரலோகத்திலே காணப்பட்டிருக்கார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சரி, இப்ப ஒரு காரியம் சொல்ல போறேன். நான் சொல்ற காரியம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், பட் ஐ ஸ்பீக் தி ட்ரூத். நான் சொல்றவங்கள தயவு செய்து நிதானமாக கவனிங்க. பரலோகத்தில் வித்தியாசம் இல்லை, தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் இன் ஹெவன். ஆனால் வரிசைகள் உண்டு, நிலைமைகளில் வித்தியாசம் உண்டு. ஆதாரமாக படிப்போண்டா மத்தேயு 5 அதிகாரம் 19 வசனத்தை படிங்க. ஆகையால் இந்த கற்பனைகளில் எல்லாவற்றிலும் சிறிதான,
ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாயிலும் மீறி அவிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் சிறியவன் எனப்படுவான்.
பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் சிறியவன் எனப்படுவான். நீங்க வாசிச்சிருப்பீங்க, ஆனா இதை கவனிச்சிருப்பீங்களோ தெரியாது. இப்ப கொஞ்சம் கவனிங்க, இயேசு சொல்றது
ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றை ஆயிலும் மீறி அவிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் சிறியவன் எனப்படுவான்.
ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவனா இருப்பான். புறகங்கால
இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான்.
இப்ப சொல்லுங்க, பரலோகத்துல வித்தியாசம் இல்ல, ஆனா வரிசைகள் இருக்குது இல்லையா, பெரியவன் சிறியவன். இது என்ன அடிப்படையில், நல்லா கவனிங்க. இயேசு சொல்லுவாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருது. இப்படி ஏன் சொன்னாரா இல்லையா? இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்யறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநீதி செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோட. இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்படுறவர்களுக்கு, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறவர்களுக்கு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியான அர்த்தம் என்ன? நல்லா கவனிங்க. இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டாலும் சிலர் தேவனுடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து பரிபூர்ணமாக ஆண்டவருக்கு என்று வாழ்வார்கள். அது மாத்திரம் இல்ல, தங்கள் வாழ்க்கையில இருக்கிற அறிவு, ஆற்றல், பலம், சுகம் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுத்து அழியாத தேவனுடைய ராஜ்யத்திலே சொத்துக்களை, அதாவது சுதந்திரத்தை சேர்ப்பார். இவர்கள் ஒரு பக்கம். இன்னொரு குரூப் என்ன தெரியுமோ? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம், என்னுடைய ரட்சிப்பை மாத்திரம் நான் காத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போறேன். அவர்களையும் இவர்களையும் ஒரே இடத்துல அமர்த்த ஆண்டவர் அநீதி உள்ளவர் இல்லை. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீங்களே கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. சிலர் தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து, அந்த சித்தத்துக்கென்று தங்களை முழுவதும் அர்ப்பணித்து ஆண்டவருக்கென்று கஷ்டப்பட்டு அயராது உழைக்கிறார்கள். ஆனா சிலர் அப்படி இல்லை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஸ்தோத்திரம், ரட்சிப்பை மாத்திரம் காத்து கொண்டிருக்க, கண்ணு மூடினா பரலோகத்துக்கு போற, ஸ்தோத்திரம். சோ அவர்களையும் இவர்களையும் ஒரே ஸ்தலத்துல ஒரே வரிசையில் ஆண்டவர் வச்சிருப்பாரோ? ஆகவே தான் சொல்றேன், ஏ சொல்லுவாரு, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீ இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் இருக்குது, மறந்துடாத. பரலோகத்துல இந்த பூமியிலே நாம படுகிற பிரயாசத்துக்குரிய பலன் உண்டு. சோ இந்த பூமியிலே அல்ல, பரலோகத்திலே நாம் இந்த தேவனுக்காக நாம படுகிற பாடுகளோ, விடுகிற கண்ணீரோ, அனுபவிக்கிற துன்பங்களோ, சகிப்புகளோ, வட்டவர் எனித்தி, ஆண்டவருக்காக செய்கிற ஊழியங்களோ, வட்டவர் எனித்தி, தேவனுக்காக கொடுக்கிறதோ, ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றதோ, அவை அனைத்தையும் ஒன்றையாகிலும் தேவன் மறக்க மாட்டேன். எனக்கு அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, மனுஷர்கள் மறந்துடுவாங்க, பொதுவாக நன்மைகளும் மறந்துடுவாங்க, தீமைகளும் மனசுல இது மனுஷிகம். ஆனா தேவன் நாம செய்கிற ஒவ்வொன்றையும் அவர் பணம் பிடித்துட்டே இருப்பார், ஒவ்வொன்றையும் அவர் பார்த்துட்டே இருக்கிறார், ஒன்றையும் அவர் மறக்க மாட்டார். இந்த பூமியில நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் ஆண்டவருக்காக நீ எதை செய்தாயோ, எதை கொடுத்தாயோ, எதை விட்டாயோ, எதை எடுத்தாயோ, எதை இழந்தாயோ, அது எல்லாவற்றையும் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். சோ அது எல்லாவற்றையும் கணக்கில் வைத்து பரலோகத்தில் தேவன் உனக்கு ஒரு இடத்தை கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவட்டும். அப்படி இல்ல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஸ்தோத்திரம், என் ரட்சிப்ப நான் காத்துக்கொண்டு பரலோகம் போறேன், இட் இஸ் அப் டு யூ, இருக்கலாம். ஆனா எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, பிரயாசத்துக்கு பலன் உண்டு என்பதை நாம மறந்துடக்கூடாது. சோ தேவன் நமக்கு வாக்களித்திருக்கேன். சோ இங்க நாம பார்க்கும் பொழுது சிறியவன் பெரியவன் என்கின்ற ஒரு நிலவை நாம பார்க்கலாம். ஆனா இந்த வசனத்தின்படி டைரக்டாக நாம எடுத்தா, அதாவது போதிக்கிறதை குறித்து சொல்லப்பட்டது, என்ன போல அருமையான தேவோட போதிக்கிற ஊழியத்தை செய்யற பிள்ளைகளுக்கு எனக்கும் சொல்லப்பட்டிருக்கு, தெரியுமா? அதை கை கொண்டு நான் போதிக்கணும். அதை கை கொள்ளாமல் போதிச்சா என்னவா, எல்லாத்திலும் சிறியவனாக இருப்பேன். எனக்கு அருமையான தேவோட பிள்ளைகளே, நாம் எல்லோரும் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் நான் எடுக்க சொல்றது இல்லையா, இயேசுவை நம்புகிறது ஒன்று உண்டு, இயேசுவை பின்பற்றுறது இன்னொன்று உண்டு. இன்றைக்கு அநேகர் இயேசுவை நம்புகிறார்கள், ரட்சிக்கப்படாதவர்களும் பலர் இயேசுவை நம்புகிறார்கள். புறவினத்தார், புற மதஸ்தலித்திருக்கிற பலர் கூட இயேசுவை நம்புகிறார்கள். நம்புறவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமோ? தங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது, தங்களோட வாழ்வில் நெருக்கடிகள் ஏற்படும் பொழுது இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுவார்கள், கூப்பிட்டு தேவைகளை சரிப்படுத்திக் கொள்வார். ஆனா இயேசுவை பின்பற்ற என்பத அவர் தேவைக்காக மாத்திரம் இயேசுவை நோக்கி கூப்பிட மாட்டான், நெருக்கடிக்கு வரும்பொழுது மாத்திரம் இயேசுவை நோக்கி கூப்பிட மாட்டான். எப்பொழுதும் அவன் தேவனுடைய வசனத்தை கை கொண்டு நடப்பான், ஆண்டவுடைய வசனத்தை கை கொண்டு வாழுவான். அவன் தான் இயேசுவை பின்பற்றுவன். கலிலியா கடலோரத்துல மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவையும் அந்திரியாவையும் பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? என்னை பின்பற்று, கம் அண்ட் ஃபாலோ மீ. அப்ப இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? என்னை பின்பற்றுங்கள், கம் அண்ட் ஃபாலோ மீ. அப்ப இயேசுவை பின்பற்ற அர்த்தம் என்ன? இயேசு நமக்கு போதிச்சிருக்கிற வார்த்தையின்படி, வசனத்தின்படி, சத்தியத்தின்படி நாம வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் ஆண்டவரோடு வாழுகிற வாழ்வு. சத்தியத்தின்படி வாழுகிற வாழ்வு தான் ஆண்டவரோடு வாழுகிற வாழ்வு. தேவ சித்தத்தை செய்கிற வாழ்வு தான் தேவனோடு ஜீவிக்கிற ஜீவியம். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்துல வித்தியாசம் இல்லைதான், எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் நிலைமைகள் அது வரிசையில வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி நாம வேதத்துல வாசிக்கிறோம். ஆகவே நீயும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருந்து தேவனுடைய கிருபையினாலே நம்மால எதையெல்லாம் ஆண்டவருக்காக செய்யலவோ அதையெல்லாம் நாம செஞ்சிடணும். நான் சில நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே இந்த ஒரு வாழ்க்கையில் தானே நான் உமக்கு ஊழியம் செய்யலாம். என் வயது கடந்து போகுது, காலங்கள் கரைந்து போறது, பலமும் குறைந்து போகுது, பரவாயில்ல. ஆனா இருக்கிற பலத்துக்கு ஆண்டவரே எனக்கு பலமும் சுகம் இருக்குது, உமக்கு ஏதாவது செய்யும். ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷனாக நான் போயிட்டேன்னா இந்த உலகத்தில் நான் வாழவே வர மாட்டேன் என்று உண்மையாக கத்திற்கு சொல்றேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்வு, அது சீக்கிரமாக கடந்து போகிறது. நாம் ஆண்டவர் இயேசுக்கு நாம தேவனுக்காக எதையெல்லாம் இந்த உலகத்தில் நாம செய்கிறோமோ அதையெல்லாம் தேவன் மறக்க மாட்டார். அதையெல்லாம் அவர் கருத்துல வைத்திருப்பார், கணக்கில் வைத்திருப்பார். பரலோகத்தில் நீ வாழுகிற வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு நிலைமையை தேவன் உனக்கு தருவார் என்று சத்தியத்தை பண்ண. ஆகவே நீ சோர்ந்து போகாது. மற்றவர்கள் உன்னை மதிக்காமல் இருக்கலாம், மற்றவர்கள் உன்னை பாராட்டாமல் இருக்கலாம், மற்றவர்கள் உன்னை மெச்சிக் கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது என்னை போல இப்படி நீங்க முன்னுக்கு நின்று ஊழியம் செய்கிற முன்னுக்கு நின்று செய்கிற ஊழியத்தை செய்யாமல் இருக்கலாம், பரவாயில்ல. எங்க ஆண்டவர் உங்களை வச்சாரோ அந்த இடத்துல இருந்து பச்ச நிலைமையில தேவனுக்கு உண்மையாக இருங்க. உங்களை எந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் வச்சாரோ அதுக்கு அதுல உண்மையாக இருங்க. ஏனென்றால் ஊழிய ஸ்தானத்துக்கு அல்ல, ஊழிய உண்மைக்கு தான் ஆண்டவர் இடத்துல பகுமதி என்பது மறந்துடக்கூடாது. ஐ சே இட் அகைன், ஊழிய ஸ்தானத்துக்கு அல்ல, ஊழியத்தில் இருக்கிற உண்மைக்கு தான் பரலோகத்தில் பகுமதி. அப்ப இயேசு என்ன சொல்லுவாரு? நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமான சந்தோஷத்தில் பிரவேசி. தாளந்தும் நாம் படிக்கிறோம் இல்லையா? ஆகவே நமக்கு நாம் என்னை அழைக்கப்பட்ட அழைப்பு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, அவர் எனக்கு தந்திருக்க தாளந்து, இதையெல்லாம் நான் யோசிக்கணும். யோசிக்கணும். எனக்கு சும்மா அவர் தாளந்து தரையில்லை, சும்மா என்னை அழைக்க இல்லை, சும்மா எனக்கு என்ன கிருபையில தரையில். ஆகவே அவர் எனக்கு அளித்த கிருபையை நான் விருதாவாக்கவில்லை என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார். அவர் எனக்கு அருளின கிருபையை நான் விருதாவாக்கவில்லை. புத்தி உள்ள சிப்பாசிரியை போல நான் அஸ்திபாரம் போட்டேன்னு சொல்றேன். எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளே, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகள், உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை தயவு செய்து வீணாக்கிறாது. ஏன் தெரியுமா? மத்த 25 அதிகாரத்துல நாம தாளந்து உண்மைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியுமில்லையா, ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது ஆண்டவர் வந்து அவங்ககிட்ட கணக்கு கேட்கும் பொழுது அந்த ஒரு தாளந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவன் புதைச்சு வச்சுட்டு ஆண்டவர் கணக்கு கேட்ட போது ஆண்டவருக்கு கணக்கு விட்டான் அவன் பாருங்க. அப்ப அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமோ, பொல்லாதவனும் பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரன கையுங்காலும் கட்டி எங்க தள்ளுங்க, புறம்பான இருள், அர்த்தம் என்ன, நரகத்துல தள்ளு. இப்ப நான் அவனுக்கு கேட்கிறேன், அவர் என்ன செஞ்சான்? அவன் கொள்ளி அடிச்சானா, சபையை குழப்பினானா, அல்லது கொலை செஞ்சானா? பட் ஹி டிட், அவர் என்ன செஞ்சான்? அவன் செஞ்சதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த தாளந்தை அவன் பயன்படுத்தல. இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்ப நான் சொல்லுகிறேன். என்றால் எவனிடத்துல அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்துல அதிகம் கேட்கப்படும் என்பது நம்ம மறந்த கூடாது. எனக்கு சேர்த்து தான் நான் போதிக்கிறேன். எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளே, உன்னையும் என்னையும் ஆண்டவர் நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்புகள், ஊழியங்கள், தாளந்துகளை குறித்து நாம எச்சரிக்கையாக இருக்கணும். ஏனென்றால் பூமியில பல படித்தவர்கள் உண்டு, பல நல்லவர்கள் உண்டு, பல திறமசாலிகள் உண்டு. ஆனா உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழைத்து இப்படியான ஒரு ஊழியத்தை, பொறுப்பை நமக்கு தந்திருக்க, நாம் அதுல உண்மையுள்ளாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிற கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகும். சரி, பரலோகத்தில் வித்தியாசம் இல்லாட்டாலும் வரிசைகள் உண்டு என்கின்ற நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். சோ எனக்கு அறிமானவர்களே, அது மாத்திரமில்ல, இன்னொரு காரியத்தை குறித்து இயேசு சொல்றார். பரலோகத்தில் நாம் எப்படி இருப்போம் என்பதை குறித்தும் இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு. அதை 13 அதிகாரம், சீக்கிரம் 13 அதிகாரம் 43 வசனம் படிங்க.
அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவான்.
திரும்ப படிங்க. அப்பொழுது
நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யம்,
தங்கள் பிதாவின் ராஜ்யம் எங்க பரலோகத்துல எப்படி
சூரியனை போல பிரகாசிப்பார்கள்,
சூரியனை போல பிரகாசிப்பார்கள். ஆகவே இந்த பூமியில கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிறவர்கள் தான் பரலோகத்துல தேவனுக்காக சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இந்த பூமியில பிரகாசிக்காத ஒரு மனுஷன், கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்காத ஒரு மனுஷன் எப்படி பரலோகத்துல பிரகாசிக்க முடியும்? நீங்களே யோசித்துப்பார். ஆகவே எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகம் என்பது ஒரு கதையல்ல, ஒரு கட்டுக்கதையல்ல, அது சத்தியம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுண்டாள். நேரம் போகிறபடியா நான் சீக்கிரம் போறேன். இந்த பரலோகத்துக்கு யாரெல்லாம் போவார்கள் என்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி குறித்து நான் சொல்லுவேன். இது இப்படி இருக்க நரகத்தை கொஞ்சம் பார்க்கறது நல்லதுன்னு சொல்லி நான் நம்புறேன். ஏனென்றால் பரலோகத்தை குறித்து சொன்ன ஆண்டவர் இயேசு நரகத்தை குறித்தும் பல இடங்களிலே அவர் சொல்லியிருக்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. நான் இந்த செய்தியை தயாரிக்கும் பொழுது யோசிச்சு ஆண்டவருடைய உள்ளம் என்ன தெரியுமா? ஒருவராவது கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரணும்னு விரும்புகிறார். ஆனாலும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது நாம் இந்த பூமியில வாழுகிற வாழ்க்கையின் அடிப்படையில தான். இயேசு கிறிஸ்து மலப்பிரசங்கத்தை சொல்லும் பொழுது, ஏழாம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது சொன்னாரு, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க பிரயாசம் எங்க ஜீவனுக்கு, அதாவது பரலோகத்து இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க பிரவேசியுங்கள் என்று இயேசு சொல்றார். சோ இடுக்கமான வாசல், யோவான் 10 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நானே வாசல் என்று சொல்றார். ஆண்டவராய் இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அந்த அந்த மத்த 7 அதிகாரத்தில் கீழே நீங்க பார்க்கும் பொழுது பரலோகத்துக்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமாக இருக்குது, அதன் வழியாக பிரவேசிக்கிறவர் சிலர் என்றும் ஆண்டவர் இயேசு சொன்னார். கேட்டுக்கு போற வாசல் விரிவாக இருக்கிறது, அதன் வழியாக போகிறவர்கள் ஏராளம். நரகத்தின் வாசல் நான் சொல்றதை கேளுங்க தம்பி தங்கச்சி. நான் ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணணும் மட்டும் நான் பிரசங்கம் பண்ணல, தேவர் அறிவார். நரகத்துக்கு போற வாசல் விரிவும் விசாலமாக இருக்குது, அதன் வழியாக போகிறவர் அநேகர். நம் கண்கள் காணுதே இந்த உலகத்துல மனுஷன் வாழுகிற வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தெய்வ பயம் இல்லாத ஒரு வாழ்வு, துணிகரமான பாவங்கள், அப்பாவி இருக்கிறப்ப கடந்த நாட்கள்ல பாருங்க, அப்பாவி ஜனங்கள் பரிசு நடந்த அட்டெக்னிக் அறிஞ்சோம். அப்பாவி ஜனங்க தான் யோசித்தேன், கிட்டத்தட்ட 130 பேருக்கு மேலே இன்சென்டிவ் பறிச்சாங்க. இவங்க எல்லாம் யோசித்திருப்பாங்களா இன்றைக்கு நாங்க சாக போகணும், கன்சர்ட்டுக்கு போய்க்குள்ள யோசிச்சிருப்பாங்களே இன்றைக்கு நான் சாக போறோம்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவையில்லை, படித்தவன் இருப்பான், பணக்காரன், எங்க மனுஷனோட பொறுமையெல்லாம் எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்க. ஆகவே தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உணர்வுள்ளவளாக இருக்கிறது நல்லது. சோ இடுக்கமான வாசல் வாசல் வழியாக பிரவேசிங்க சொன்னாரு யோவான் 10 அதிகாரத்தில், நானே வாசல் என்றாரு. அதுக்கு அது மாத்திரமில்ல, ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமாக இருக்குது, அதன் வழியாக போற சிலர் என்று சொல்லி சொன்னார். சோ நரகத்துக்கு போற வாசல் விரிவாக இருக்குது, பரலோகத்துக்கு போகிற வாசல் நெருக்கமும் ஒடுக்கமுமாக இருக்கிறது. எனக்கு அறிமானவர்களே, நரகத்துக்கு போறதுக்கு பரவழி பல வழி உண்டு, ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வழி உண்டு தான் இருக்கு, ஒரே ஒரு வழிதான் உண்டு. அதை குறித்து இயேசு என்ன சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்ன இல்லாமல் எவனும் பிதாவிடத்தில் வரான்னு. ஆகவே பரலோகத்துக்கு போறதுக்கு பல வழி இல்லை, பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வழி, ஒரே வழிதான், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். சோ இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நாம் பிதாவிடத்திலே போக முடியும். இதை நம்ம வேதத்திலே நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இதை குறித்து அதிகமாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்துக்கு நாம போகிறது நம்முடைய நாம் வாடுகிற வாழ்க்கை தான். உபாகமம் 30 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை, 30 அதிகாரம் நான் நினைக்கிறேன் 19 வசனம் நினைக்கிறேன் இல்லையா, உபாகமம் 30 அதிகாரம் 19 வசனத்திலே இதோ படிக, மரணத்தையும் ஜீவனையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ தெரிந்து கொள்ளும். படிங்க 19 வசனத்தை.
நான் ஜீவனையும் மரணத்தையும்
ஆசீர்வாதத்தையும் நல்லா பாருங்க திருப்படி
நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன் வைத்தேன்.
ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும்
உனக்கு முன்
வைக்கிறேன்
என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன்.
சரி, இங்க பாருங்க, உங்களுக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் வைக்கிறேன், நீ தெரிந்துகொள். சோ ரட்சிப்பு என்பது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற என்பது எல்லோருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு தான். ஆனால் இதை நாம ரிஜெக்ட் பண்ண முடியும். இந்த அழைப்பு பரலோக ராஜ்யத்தில் நாம பிரவேசிக்கிறதுக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை நாம் அங்கீகரிக்க முடியும், ரிஜெக்ட் பண்ண முடியும். ஆகவே தேவன் நமக்கு முன்பாக மரணத்தை ஜீவனையும் வைத்திருக்கிறார். பரலோகமும் நரகமும் உனக்கு முன்பாக இருக்குது, எனக்கு முன்பாக இருக்குது. நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் சொன்னால் பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியால நான் போக வேண்டும். நரகத்துக்கு தான் நான் போக வேண்டும் சொல்லி ஒரு மனுஷன் விரும்பினா ஆண்டவர் தான் என்ன செய்யறது? நாம கழுத்துல பிடிச்சு கொண்டு போய் பரலோகத்துல தள்ளுறதா? இல்லையே. ஆகவே நரகத்தை நான் இப்படித்தான் வாழுவேன், பாவத்தில் தான் இருப்பேன், நான் விரும்புகிறபடிதான் ஜீவிப்பேன் சொல்லி ஒரு மனுஷன் அப்படி அடம்பிடித்து வாழ்ந்து மரிப்பானாக இருந்தால் அவன் தானாகவே நரகத்துக்கு தூரத்துக்கு தானாகவே வழியை அவன் தெரிந்து கொள்றான். ஆனா மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறவனும் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் சொல்றேன். ஆகவே கருமையான தேவோட பிள்ளைகளே, பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கம் நெருக்கமாக இருக்கிறது, அதன் வழியாக போற சிலர் தான். ஆனா நரகத்துக்கு போற வாசலோ விரிவு விசாலமாக இருக்குது, ஏராளமான ஜனங்கள் அதன் வழியாக போகிறார்கள். எனக்கு அருமான தேவோட பிள்ளைகளே, இதை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகவே மரணத்தையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நமக்கு முன்பாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். பரலோகம் நரகமும் நமக்கு முன்பாக இருக்கிறது, இதை குறித்து நாம் தெளிவுள்ள இருக்கோம். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்றேன் கவனிங்க. ஹலோ, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய நித்தியத்தை குறித்து அறிவு இருக்கணும். நித்தியம் என்றால் முடிவில்லாது என்பது அர்த்தமாகும். சோ முடிவில்லாத வாழ்வு எப்பொழுது ஆரம்பமாகுது? இந்த பூமியிலே நம்முடைய வாழ்வு முடியும் போதுதான் முடிவில்லாத நம்முடைய வாழ்வு ஆரம்பமாகுது. சோ பரலோகம் நரகம் என்பது சத்தியம். ஒருவேளை நீங்களும் நான் நம்பாமல் போனாலும் சத்தியம் பொய்யாகாது. நான் இன்றைக்கு சத்தியத்தை சொல்றேன் உங்களுக்கு, நரகமும் பரலோகமும் சத்தியம், அது இருக்குது. இதை எப்பொழுது ஒரு மனிதன் மரணத்துக்கு பின்பாடுதான் தன் நித்தியத்தை, தன் முடிவில்லாத வாழ்வை, அது மரணத்துக்கு பின்பாடுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்வு முடிவில்லாத வாழ்வு ஆரம்பமாகுது. இந்த வாழ்வை ஒவ்வொரு மனிதனும் ஒன்று பரலோகத்தில் அவன் தன் நித்தியத்தை அனுபவிக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னா அவன் நரகத்தில் தன் நித்தியத்தை அனுபவிக்கும். சோ ரெண்டத்தான் ஒரு இடத்துக்கு ஒவ்வொரு மனுஷனும் போய்த்தான் ஆகணும். தம்பி தங்கச்சி அண்ணமாரே அக்கமாரே ஐயாமாரே, சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு மனிதன் மரித்த பின்பாடு ஒன்று அவன் பரலோகத்துக்கு போகணும் அல்லது போனா நரகத்துக்கு போகணும். சோ ரெண்டத்தான் ஒரு இடத்துக்கு ஒவ்வொரு மனுஷனும் போய்த்தான் ஆகணும். இதுல உங்களோட விருப்பத்தையும் என் விருப்பத்துக்கும் இடமே இல்லை. ஆனால் நான் எங்க போறேன் என்பதை, என்னுடைய நித்தியத்தை குறித்து இங்கே நான் முடிவு செய்யணும். இங்கே நான் வாழுகிற வாழ்வு தான் என் நித்தியத்தை நிர்ணயிக்க போறது. திரும்ப சொல்றேன், இந்த பூமியில நீங்களும் நானும் வாழுகிற வாழ்வு தான் நம்முடைய நித்தியத்தை நிர்ணயிக்க போறது என்ற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, இதை குறித்து நான் ஒரு ஊபி சொல்லலாம். லூக்கா 12 அதிகாரத்துல ஒரு ஊமை நாம பாக்குறோம், அது உங்களுக்கு தெரியும். நேரம் போது அங்கே ஒரு ஐஸ்வர்யவான், இதை நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியும். அந்த ஐஸ்வர்யன் என்ன செய்தான், அவனுக்கு அவன் நிலம் நன்றாய் விளைந்ததான். அப்ப அவன் என்ன சொன்னான், அவன் ஈசிஜியார் கிடந்து சொன்னான், ஆஹா என் ஆத்மாவே நீ புசித்து குடித்து இளைப்பாரு, உனக்காக அநேக ஆஸ்தி சேர்த்து வைக்கிறேன், ஆகவே நீ புசித்து குடித்து இழைப்பார். என்ன எங்க சொன்னானா தெரியுமோ, தன் ஆத்மாவுக்கு சொல்றான். என்ன அவனை பார்த்த ஆண்டவர் முட்டாளே என்ற என்ன கவனி பாரு, என்ன சொல்றதை கேளுங்க. நான் உனக்கு கதை விட இல்லை, வேதனைக்க சத்தியத்தான் சொல்றேன். நான் என்ன பேசுறது, நான் அறிவேன் தேவன் அறிவேன். நல்லா கவனிங்க, அவனுக்கு ஆஸ்தி பெருகிட்டது. திடீரென விளைச்சல, சில பேருக்கு திடீரென சில பூமிக்குரிய நன்மைகள் வந்துட்டா அவன் என்னவோ திடீரென தேவனை மறந்து போடுறதும் பெரிய ஆச்சரியம் தான். சரி, அது போகட்டும். இங்க பா, இவனுக்கு திடீரென நிலமெல்லாம் விளைஞ்சதுல இவனுக்கு கை கால் புரியல, என்ன செய்யறது ஏது செய்யறது தெரியல. ஆவே இவன் யோசித்தான், என் பண்டக சாலைகளை இடித்து பெரிதாக்கி கட்டி அந்த தானியங்கள் எல்லாம் நான் சேர்த்து வைப்பேன். சரி, இவன் வயல் விளைந்த போது, தானியம் பெருகின போது, பண்டசாலைகளை உடைத்து பெரிதாக கட்டினது ஒண்ணு தப்பில்லை. ஆனா அவன் சொல்லிக் கொண்டது என்ன தெரியுமோ, என் ஆத்துமாவே உனக்காக அநேக விட்டு நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், ஆகவே நீ இளைப்பாறை புசித்து குடித்து இளைப்பார். அப்ப நான் என்ன சொன்னான், தன்னோட ஆத்துமாவுக்கு ஆஸ்தியை தான் புரிஞ்சுக்கொண்டான். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, ஆத்மாவுக்கு இப்ப உலக ஆஸ்தி நம்பிக்கை வச்சுட்டார். அவனுக்கு நித்தியத்தை குறித்து, தன் மரணத்துக்கு பிற்பாடு என்ன சம்பவிக்க போகுது, நான் கண்ணு மூடும் பொழுது என்ன நடக்க போகுது, நான் மறிக்கும் பொழுது என் தானியமும் வராது, நான் கட்டின களஞ்சியமும் வராது, என்ன பண்டசாலையும் வராது, சொத்தும் வராது, ஒன்றும் வராது, அந்த அந்த நித்தியத்தை குறித்து அறிவு அவனுக்கு இல்லை. அவனுக்கு இல்லை, இப்ப 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 இவங்க கண் சரிக்கு போன குருடர்கள். என்ன தெரியுமா, இன்றைய வாழ்வை மாத்திரமே சிந்தித்துக் கொண்டிருக்கிற மனுஷன் கண் சரிக்கு போன குருடனாக வாழ்றான். அவன் தன் நித்தியத்தை குறித்து ஒரு அறிவு தெளிவனுக்குள்ளே இருக்கணும். ஒரு மனுஷன் தான் மரித்ததுக்கு பிற்பாடு எங்க போக போறேன் அறிவு தெளிவனுக்குள்ளே இருக்கணும். உலகத்துக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் உங்களையும் சொல்றேன், எனக்கு சொல்றேன், தேவனுக்கு முன்பாக மரித்ததுக்கு பிற்பாடு நான் கண்ணை மூடின பிற்பாடு இந்த உலக வாழ்க்கையை நம்ம முடிக்கும் பொழுது நாம எங்க போக போறோம், எந்த ஆத்மாவை உனக்கு தெரியணும், எனக்கு தெரியணும், நம்முடைய நித்தியத்தை நாம எங்க செலவழிக்க போறோம் என்பது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். இங்க பாருங்க, அவனுக்கு வயல் விளைந்தது, தானியம் பெருகினது. அவன் சொன்ன, ஆத்மாவே உனக்காக அநேகம் பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்படுகிறது, நீ புசித்து குடித்து இளைப்பாருன்னு சொன்ன. அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொன்னாரு, மதிகேடனே, ஆங்கிலத்தில் முட்டாள் என்று சொல்லப்படுகிற மதிகேடனே, இன்றைக்கு ஆத்மா எடுத்துக் கொள்ளப்படும், நீ சேர்த்து வைத்ததெல்லாம் அப்படி சொல்லப்படுது. பரலோக என்ன, பரலோகத்தில் அதாவது தேவனுக்கென்று ஆஸ்தியை சேர்த்து வைக்காமல் இந்த பூமியிலே சேர்த்து வைக்கிறோம், இப்படியாக இருக்கு. அதாவது தேவனுக்கென்று ஆஸ்தியை சேர்க்காமல் தனக்கென்றே ஆஸ்தியை சேர்க்கிறவன் தேவ பார்வையிலே மடிச்சுக்கொள்ளுங்க முட்டாள் என்று வேதம் சொல். பலருக்கு சில சில சத்தியங்கள் அது அலைகி போல இருக்கும். This is true. அவர்களுக்கு இது சத்தியம் என்று தெரியும், ஆனால் அந்த சத்தியத்துக்கு விட்டுக் கொடுத்ததுக்கு இடம் இல்லை. என்றால் உலகத்தில் இருக்கிற பற்று பிடிப்பு, இந்த உலகத்தில் உலக பொருட்களில் இருக்கிற பற்று பாசம் பிடிப்பு, அவைகள் சத்தியத்துக்கு வளைந்து கொடுக்க அவருக்கு இடம் கொடுக்குதில்லை. இதை குறித்து வேதத்தில் பல பாரியங்களை பார்க்கலாம். ஆனால் நான் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் வேறு. அவங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நித்தியத்தை குறித்த அறிவு உனக்கும் எனக்கும் இருக்கும். அதாவது நீங்களும் நானும் மறித்த பிற்பாடு நம்முடைய நித்தியத்தை நாம எங்கே கழிக்க போகிறோம் என்கின்ற அறிவு தெளிவு உனக்கும் எனக்கும் இருக்கணும். இப்ப பாருங்க, இப்ப பரலோகத்துல நாம நித்தியத்தை செலவழிக்கிற சொன்னா, நாம தேவ சமூகத்துல எப்போதும் தேவ தூதரை போல வல்லமையா பிரகாசிக்க சூரியனை போல இருப்ப சொல்ல, இன்னொட்டத்திலேயே சொல்லும் பொழுது பரலோகத்துல கொள்வனையும் இல்ல கொடுப்பனையும் இல்ல, அவர்கள் எல்லாம் தேவ தூதர்களை போல இருப்பார் சொல்லி ஏ சொல்றார். அப்ப பரலோகத்துல நீங்களும் நானும் தேவ தூதர்களை போல இருப்போம், கத்தோட நாம வந்து பயமுண்டார். சோ அதுக்கு பிற்பாடு மரணமும் இல்ல, அலறனும் இல்ல, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆகப்ப எனக்கு அருமையான தேவோட பிள்ளைகளே, நித்தியத்தை நாம பரலோகத்திலே நாம செலவழிக்க, நம்முடைய நித்தியம் தேவ ராஜ்யத்திலே இருக்க, இன்றைக்கே நம்முடைய வாழ்வை நாம் ஆயத்தப்படுத்தணும், அதற்கு ஏற்றபடி நாம வாழ்ந்து கொள். நாமும் இந்த உலகத்துக்கு ஏற்ற உலகத்தவர்கள் போல நாம வாழ்வோமாக இருந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடும், கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடும், சத்தியத்தை மனதார அறிந்த பிற்பாடும், நாமும் இந்த உலகத்துக்கு ஏற்றபடி மனசும் மாமிசும் விரும்புறபடி வாழ்ந்து கொண்டிருப்போமாக இருந்தால், அல்லது உலகத்தவர்கள் வாழ்றது போல நாமும் வாழ்ந்து கொண்டிருப்போமாக இருந்தால், நம்முடைய முடிவும் பரிதாபமாக இருக்கும். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நித்தியத்தை நாம எங்கே செலவழிக்கிறோம் என்பதை இங்கே நாம நிர்ணயிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாடும். சரி, போகட்டும். நரகத்தை குறித்து ஒரு சில குறிப்புகள் சீக்கிரமா நாம பார்ப்போமே. போகட்டும். ஸ்தோத்திரம். மார்க் எழுத சுவிசேஷம் 9வது அதிகாரம் 42-44 வரைக்கும் படி.
என்னிடத்தில் விசுவாசமாயிருக்க இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குறவர் எவனோ, அவனுடைய கழுத்தில் எந்திரங்களை கட்டி சமுதிரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ ரெண்டு கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிறோம். ஊனனாய் ஈவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும்.
அங்கே
அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும்.
சரி, இப்ப என்ன கவனிங்க, முக்கியமான ஒரு காரியம் சொல்ல போற கவனிங்க. இப்ப இயேசு இங்க நரகத்தை குறித்து தெளிவாக திட்டமாக போதிக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீங்க ரெண்டு கையுடையவன அவியாத அக்னியுள்ள நரகத்திலே. சோ நரகம் என்பது சத்தியம். சோ இந்த நரகம் எப்படி இருக்கும் இயேசு சொல்றாரு, அவியாத அக்னி. அவியாத அக்னின் அர்த்தம் என்ன, அதாவது அணைந்து போகாத அக்னி. கலிபோர்னியாவில் வருகிற காட்டு தீயும் அணைந்து போகுது, ஆஸ்திரேலியாவில் வர காட்டு தீயும் அணைந்து போகுது. ஆனா நரகத்தில் இருக்கிற அக்னியில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம், நான் ஒன்று சத்தியத்தை சொல்ற முளைங்கோள், நான் ஒன்று மிகப்படுத்தல, வாட் தி பைபிள் சேஸ் அதை சொல்றேன், இது என்னுடைய பொறுப்பு. நரகத்தில் இருக்கிற அக்னியில் இருக்கிற வித்தியாசம் என்னென்றால், அந்த அக்னி அணையாது, அவியாது, எவராலும் அணைக்க முடியாது, எவரும் அங்கு போய் எப்படி செய்யவும் முடியாது. நல்லா சொல்லி கேளுங்க, நரக அக்னி என்கின்றது அது தொடர்ந்து எரிஞ்சு கொண்டே இருக்கும், எரிந்து கொண்டே இருக்கும், ஒருபோதும் அது அணையாது. நான் உங்களுடைய சத்தியத்தை சொல்றேன், ஒருபோதும் அது அணையாது, ஒருபோதும் அது அவியாது. இதுதான் நரகம். அப்ப இயேசு இந்த வசனத்தை குறித்து சொல்லும் பொழுது, ரெண்டு கையுடையவனாக நீ எரிகிற அக்னிக்கு போறது பார்க்க, உன் கை உனக்கு இருந்தா உன் கையை தரைச்சு போடுன்ற. இப்ப என்ன கவனிங்க, இப்ப கண் இருந்தா ஒரு கண்ணை எடுத்துருன்ற, கீழே எல்லாம் வாசிக்கிட்டு தெரியும். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், பலருக்கு கண் கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்குது, சிலருக்கு கை கொஞ்சம் சிக்கலா தான் இருக்குது. நான் ரசிக்கப்பட்டவனை சொல்றேன், தேவன் அறிவாரு. இப்ப நாம என்ன செய்யறது, கண் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி வேதவன் சொல்லபடி கண்ணை பிடிங்கிறதா, அல்லது ஏன் சொல்றதுபடி ஏசு இந்த வசனம் சொன்னபடி கையை ஒட்டிடுறதா, கொஞ்சம் கவனி. சோ இங்கதான் நம்ம வேத வசனத்தை சரியாக விளங்கிக்கணும் அல்லது வியாக்கியானப்படுத்தணும். அந்த வசனத்தை ஆண்டவர் எப்படி ஆரம்பிச்சார் தெரியும், அதை குறிஞ்சு கொஞ்சம் பாருங்க. நீங்க வாசித்த முதல் வசனத்தை படிங்க, 42 படிங்க.
என்னிடத்தில் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்க இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ, அவனுடைய கழுத்தின் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுவது அவனுக்கு நலமாயிருக்கும்.
நான் சொல்ற கேளுங்க, இடரல் உண்டாக்குறவர்களை குறித்து இந்த வசனத்தை சொல்ற. சோ இப்ப நாம கைய தரிச்சு போற இன்றைக்கு அப்படின்னா எத்தனை பேர் இன்றைக்கு சபையில ஒரு கை இல்லாம இருக்கணும், எத்தனை பேர் கண் இல்லாம கிடைக்க யோசிப்பார். சரி, அப்படித்தான் நான் பார்த்தேன், அப்படி பார்த்தா நான் எப்படி கேட்கிறேனே, நாம இதயத்தால எவ்வளவு பாவத்தை செய்யறோமே, இதை என்ன செய்யறது, இதை பிடிங்க எடுக்கிறாங்க. சோ இடரல் உண்டாக்குறது. சோ நாம இங்க கற்றுக்கொள்ளுற சத்தியம் என்னவென்றால், மற்றவர்களுக்கு நாம இடரல் உண்டாகக்கூடாது. சோ இந்த தேசத்திலே நாம கற்றுக்கொள்ள தெரியும், கற்றுக்கொள்ள முக்கிய காரணம் தெரியுமோ, இது மை, இது என்னுடைய ரைட், என்னுடைய உரிமை, எனக்கு மற்றவர்களை பற்றி பிரச்சனை இல்லை, இது எந்த உரிமை, நான் இப்படித்தான் இருப்பேன், ஐ டோன்ட் கே அபவுட் எனிபடி, இவரை குறிச்சு எனக்கு கவலை இல்லை, நான் இப்படிதான் இருப்பேன். சோ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் சரிப்பட்டு வராது. சோ வேதம் தேவோட வசனம் என்ன சொல்லுது என்பதை நம்ம கவனிக்கணும். சோ மற்றவர்களுக்கு நாம இடரல் உண்டாக்க கூடாது. டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, பட் ஐ ஹாவ் டு ஸ்பீக் தி ட்ரூத். இப்ப நான் எப்படியும் முடுக்கலாம், ஹலோ, நான் சொல்ல விளைகளும், நான் எப்படியும் முடுக்கலாம், சரிதானே, ஆனா நான் உடுத்துற உடுப்பால மற்றவர்களுக்கு இடரல் உண்டா என்பதை குறித்து நாம யோசிக்கணும். So you cannot say this is my right. நான் இப்படித்தான் போடுவேன், உனக்கு என்ன, what the Bible says. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, பட் எல்லாம் தகுதியாக ஓகே. உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி ஊடுபடுத்துறாங்க அதை பற்றி நான் ஐ கேனாட் ஸ்பீக் அபவுட். நான் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்றேன். சோ உனக்கு உடுப்பு உடுத்துறதுக்கு ஒரு 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 வகையறு இருக்கணும். நீ ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆகவே நீ உடுத்துற உடுப்புகளால அல்லது நான் நடக்கிற விதத்தால மற்றவர்களுக்கு ஒரு இடரல் உண்டாகக்கூடாது. நான் சொன்ன நாகரிகமாக இருக்கணும், ஐ கேனாட் ரிபியூஸ் தட். நம்ம எல்லாரும் என்ன வாலிய பிள்ளைகள் பாட்டி மாதிரி உடுப்பு போடுவோம் சொல்லல, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், நாகரிகமாக இருக்கணும், தப்பில்லை. ஆனா மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக கூடாது. நான் சொல்றது தயவுசெய்து யோசிங்க, அவருக்காக இயேசு வரித்தாரு. என்னால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக நான் பாடுபடணும். மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக என்ற நட உடையோ என்னுடைய வாழ்க்கையோ என்னுடைய ஊழியமோ என்னுடைய வட்டவர் என்னத்தை மற்றவர்களுக்கு, எனக்கு மட்டுமில்ல மற்றவர்களுக்கு, தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி. சோ உலகம் நான் என்ற வட்டத்துக்குள்ள நிற்கும், ஆனா கிறிஸ்தவமோ அடுத்தவன் என்கின்ற வட்டத்துக்குள்ளேயும் போகும். இயேசு கிறிஸ்து என்னையும் முன்னே கன்சிடர் பண்ணபடியதான் சிலுவையில் அவர் மரிச்சார் என்பதை மறந்துடாது. இல்லது போன அவர் பரலோகத்தில் பிதாவின் சமூகத்தில் எப்பயும் தரிசிக்கின்றார், அப்படி இருந்திருக்கலாம். இந்த பூமியில வந்து நிந்தைகளை அவமானங்களை அவர் சகிப்பான். ஏன் அவர் ஏன் சிலுவையில் பாடுபட்டு இத்தனை பாடுகளையும் பட்டு மரித்தது காரணம் என்ன? உன்னையும் என்ன அவர் சிந்திச்சபடியால் அல்லவோ? உன்னையும் என்னை மீட்டுக் கொள்ள வேண்டும், பரலோகத்தில் நீ நானும் வர வேண்டும் என்பதற்காக அல்லவோ? அவர் பின்பற்ற நமக்கு நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கணும்? மற்றவர்களுக்கு இடர்கள் கூடாது. இதுல நான் கொஞ்சம் கவுடுமா இருக்கிறது நல்லது. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அந்த நரகத்தில், அதாவது அவியாத அக்னி உள்ள நரகம் என்றார். இதுல 44 வசனம் சொல்லப்படுது, அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும். இங்க கொஞ்சம் கவசனிங்க இந்த வசனத்தை. அங்கே அவர்கள் புழு சாகாதன்னு அர்த்தம் என்ன? என்ன நரகத்துல புழுவும் பூச்சியும் குடிச்சாயே சொல்ற? அங்கே அவர்கள் புழு அர்த்தம் என்ன? நரகத்துல கிடக்கிற மனுஷகுடைய உடலை சரீரத்தை குறித்தே சொல்ற. சொல்ற கவனிங்க, மரணத்துக்கு பிற்பாடு நான் சொன்னது போல ரெண்டாவட்டத்துக்கு நான் போய்த்தனார். பரலோகத்துல நமக்கு ஒரு மகிமை சரீரம் கொடுக்கப்படும், நாம் எல்லாம் அறிவோமே. ஸ்தோத்திரம். இதை போல இயேசுவை மறித்து பாவத்தில் மறிக்கிறவர்கள் நரகத்துக்கு போகிறவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு சரீரம் இருக்கும். ஹலோ, நான் ஒரு கதை சொல்லல, நீங்க நம்பலாம் நம்பாம விடலாம், பட் ஐ ஸ்பீக் த ட்ரூத். சோ இந்த சரீரத்தில் இருந்துதான் நரகத்தில் அவர்கள் வேதனை அனுபவிப்பார். இந்த பூமியில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தக்க பலனை அவர்கள் நரகத்தில் அனுபவிப்பார். அங்கே அவர்கள் புழு, அதை படிக்க 44 படிக்க, அங்கே அவர்கள் புழு,
அங்கே அவர்கள் புழு சாவாமல்
சாகாது.
ஏன்னா
சொல்ற கேளுங்க தம்பி தங்கச்சி, நரகத்தில் சாவு இல்லை. நான் சொல்ல கேளு, நரகத்தில் மரணம் இல்லை. இங்கதான் மரணம். இது இப்படி இருக்கு, ரெவலேஷன் வெளிப்படுத்த விசேஷத்தில் இரண்டாம் மரணம் என்று குறித்து சொல்லப்படுது. வாட் இஸ் தட்? அதை குறித்து என்ன சொல்றது? எல்லா இடங்களும் சொல்ற வெளிப்படுத்துற விசேஷம் 20 அதிகாரம். இப்ப 11 வசனத்துக்கு சீக்கிரம் படிங்க, நேரம் போகுது. 11 வசனத்துல
பின்பு நான்,
எல்லாரும் படுங்கம்மா, எல்லாரும் படுங்க. நான் சொல்ற காரியங்களை நான் பைபிள்ல இருக்கான கொஞ்சம் பாருங்க. இவைகள் நம்முடைய கண்களை திறக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு மாற்றத்தை மனம் தரும் போல தரட்டும். இது வாழ்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கை ஒரு நிரந்தரமற்ற வாழ்வு, ஆனால் மரணத்துக்கு பிறகுதான் முடிவில்லாத வாழ்வு. நித்தியத்தை நாம் எங்க செலவழிக்க போறோம் என்கின்ற நிர்ணயம் நமக்கு இருக்கணும். படி.
பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதில் வீட்டிலிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மருத்துவராய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன்.
சரி, நல்லா கவனிங்க. இப்ப நான் சொல்ற காரியங்க, மருத்துவராய சிறியோர் பெரியோர் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன்.
அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஈவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டவர்களின் படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியையின்படியே நியாயம் தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலில் தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களுக்கு காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான்.
அக்னி கடல் அர்த்தம் என்னங்க? நரகம் என்றது அர்த்தம். சரி, இப்ப என்ன கவனிங்க, இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாம் மரணம் மட்டும் இருக்குது இல்லையா? சிலருக்கு அது என்னன்னு சொல்லி தெரியாது. இப்ப நான் சொல்ற கேளுங்க, இப்ப பின்பு நான் ஒரு வெள்ள சிங்காசனத்தை கண்டு நீங்க வாசிச்சு பார்த்து சொல்றது இல்லையா? சோ பைபிள்ல கடைசி நியாய தீர்ப்பு இதுதான். சோ இதுதான் வைட் த்ரோன் ஜட்மெண்ட் என்று சொல்லுவார்கள், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. சோ இந்த நியாய தீர்ப்புல என்ன நடக்கு தெரியுமோ, மரித்தோராகிய பெரியோர் சிறியோர் எல்லோரும் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக வருகிறார்கள். அப்ப சொல்லப்படுது, கீழே பசு சொல்வது, சமுத்திரம் தன்னுள்ளது ஒப்பு கொடுக்குது, பாதாளம் தன்னுள்ளது ஒப்பு கொடுது. அப்படின்னு அர்த்தம் என்ன? அல்ல கவனிங்க, மரித்தோராகிய அத்தனை ஜனங்களும் நியாய தீர்ப்புக்காக தேவனுக்கு முன்பாக வரணும். இப்ப பிதா சிங்காசனத்தில் இருக்கிறார், அவருக்கு முன்பாக மரித்த சகல பெரியவரும் சிறியவரும், அவர்கள் மரித்து பாதாளத்தில் இருக்கிறார்கள் வச்சுக்கொள்ளுங்க, மரித்தவர்கள். ஏனென்றால் இந்த இந்த சம்பவம் நடக்கும் பொழுது பாதாளமும் பாதாளம் வந்து எங்க செய்து மரணமும் பாதாளமும் அக்னிக் கடலில் தள்ளப்படுது. அதுக்கு பிறகு மரணம் என்று இருக்காது நடக்காது. ஏனென்றால் இப்ப தேவனுக்கு முன்பாக மரித்த எல்லாரும் எழும்பி நிற்கிறாங்க. என்ன தெரியுமோ, நியாய தீர்ப்புக்காக. இப்போ மரித்து போன எல்லாரும் தேவனுக்கு முன்பாக எழும்பி நிற்கும் பொழுது அங்க புஸ்தகம் வாசிக்கப்படுது. அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாத அத்தனை பேரும் இரண்டாம் மரணம். அர்த்தம் என்ன? இப்ப பூமியில இயேசுவை நிராகரித்து பாவத்துல வாழ்ந்து மரித்து போனவர்கள் பூமியின் தூளில நித்திரை அடைகிறார்கள். இப்ப வெள்ள சிங்காசன தீர்ப்பு வரும் பொழுது அவங்க சமுத்திரத்தை, நான் சொல்ற சத்தியத்தை கேளுங்க, சமுத்திரத்துல அவன் எத்தனை ஆண்டுகளுக்கு முதல் மறிச்சு எலும்பேர் கூட காணாமல் போயிருந்தாலும் வெள்ள சிங்காசன் நியாய தீர்ப்போடு அவர்கள் எல்லாரும் உயிரோடு வந்து தேவனுக்கு முன்பாக நிற்பார்கள். எதுக்குன்னா நியாய தீர்ப்புக்காக. ஏற்கனவே மறிச்சு பாதாளத்துல கிடக்கிறவர்களும் தேவ ஜட்மெண்ட் சீட் என்ன பிதாவுக்கு முன்பாக வரும் தெரியுமா? நியாய தீர்ப்புக்கு. அது சொன்ன சோ இப்ப புத்த ஜீவ புத்தகத்துல பேர்கள் வாசிக்கப்படுது. அந்த ஜீவ புத்தகத்துல பேர் இல்லாத அத்தனை பேரும் திரும்ப அக்னிக் கடலில் தள்ளப்படுகிறார்கள். இதற்கு பேர் தான் இரண்டாம் மரணம். அப்ப ஏற்கனவே மரித்து பாதாளத்தில் கிடக்கிறவனும் அவன் அவிசுவாசியாக தேவனும் மறுதளித்து வாழ்ந்தவன் சொன்னா திரும்ப உயிர்த்தெழுவான். ஏன்னா ஜட்மெண்ட்டுக்கு வரணும், நியாய தீர்ப்பு வரணும். சோ வெள்ள சிங்காசன் நியாய தீர்ப்புக்கு வரணும். சோ அதுல தேவன் நியாயம் தீர்ப்பாரு. அங்க ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாத அத்தனை பேரும் திரும்ப எங்க செய்வார்கள்? அக்னிக் கடலில் தள்ளப்படுற. சரி, இது இப்படி இருக்க ஒரு கேள்வி வரலாம், நரகம் ஏன், ஆண்டவர் நரகத்தை ஏன் படைச்சாரு, யாருக்காக ஆண்டவர் நரகத்தை படைச்சாரு? இப்படி ஒரு கேள்வி சில பேருக்குள்ள இருக்குதுன்னு நான் நம்புறேன். இப்ப என்ன கவனிங்க, நரகத்தை ஏன் ஆண்டவர் படைத்தார் என்று சொன்னால் சாத்தானுக்கும் அவனோடு விழுந்து போன தூதர்களுக்கும் தான் அந்த இடத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வழியை தேவன குமாரன் நாம நிராகரித்து இயேசுவை நிராகரித்து பாவத்தில் மறித்து போறவர்களும் அவருடைய ராஜ்யத்தில் பங்கடைகிறார்கள். சோ இப்ப நமக்கு இந்த சாத்தான விழுந்து போன தூதர் சொன்ன சில பேருக்கு அதோட விவரம் சில பேருக்கு தெரியல. ஏன்னா பைபிள் வந்து ஒரு கட்டுக்கதை இல்லை. எனக்கு அறிமானவர்களே, தேவன் மனுஷனை படைக்கிறதுக்கு முதல், நல்லா கவனிங்க, மனுஷனை படைக்கிறதுக்கு முதல்ல என்ன சொல்லட்டுமா, உலகத்தை தேவன் உண்டாக்குறதுக்கு முன்பே தேவ தூதர் படைச்சிருக்கிறார். தேவன் பூமியை உண்டாக்கின பிற்பாடுதான் மனுஷனை படைச்சார். ஏனென்றால் நாம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, ஏதேன் என்ற தோட்டத்தை தேவன் முதல் உலகத்துல தோட்டத்தை உண்டாக்கினது தேவன் தான், கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஏதேன் என்கின்ற தோட்டத்தை உண்டாக்கி மனுஷனை உண்டாக்கி அதில் கொண்டு வச்சு நாம படிக்கிறோம். ஆனா உலகத்தை உண்டாக்குறதுக்கு முதலும் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முதலும் தேவன் தேவ தூதர்களை உண்டாக்கி, இதை குறித்த குறிப்பை நாம யோபு புத்தகத்துல பார்க்கலாம். அதுக்கெல்லாம் போனா நேரம் போகுது, கவனிங்க. சோ அப்ப தேவ தூதர்களை ஆண்டவர் படைத்த போது அதுல மூன்று முக்கியமான தூதர்கள் இருந்தார்கள். ஒன்று மிகாவேல், மற்றது கேப்ரியல், மற்றது லூசிபர் என்று சொல்லப்பட்டது ஆங்கில வேதன். சோ இந்த மூன்று பேரும் பிரதான தூதர்களாக இருந்திருக்கிறார். சோ லூசிபர் என்கின்ற அந்த விழுந்து போன சாத்தானுக்குள்ள அவன் தான், அவன் வந்து தேவ சமூகத்தில் அவன் தான், அவனுக்குள்ளேயே இந்த வாத்தியங்கள் எல்லாம் இருந்திருக்கு. அவன் இசைப்பிரியன், அவன் தேவ சமூகத்திலிருந்து தேவனை ஆராதித்து தேவனுக்கு தொழுகை செய்யறவனாக தேவனுக்கு மகிமை உண்டாக்குறவனாக இருந்திருக்கான். அவனை குறித்து வச்சு ஞானத்துல குறைவட்டம் என்று சொல்லப்படுது. அக்னி மயமான கற்களின் நடுவில் உலாவனான்னு சொல்லப்படுறது. எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என்ன செய்தார், அப்படி தேவ சமூகத்திலிருந்து தேவனை ஆராதித்துக் கொண்டு வரும் பொழுது திடீரென அவனுக்குள்ள சில எண்ணங்களில் ஏற்பட்ட மாற்றம் தன் இருதயத்திலே அவர் என்ன நினைச்சான் தெரியுமோ, வடபுறத்தில் இருக்கிற ஆராதனை கூட்டங்களிலே நான் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அதாவது தேவனுக்கு சமமாக நான் மாறுவேன். தேவனுக்கு கொடுக்கப்படுகிற ஆராதனை தொழுகை, ஏராளமான தூதர்கள் தேவனை தொழுது கொள்கிறார்களே, பரிசுத்த அந்த தொழுகை ஆராதனை எனக்கு வரணும், அப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனுக்குள்ள உருவாகின போதே தேவன் அவனை கீழே தண்டினார். எனக்கு அறிமானவர்களே, அவன் வாயால சொல்லல, வேற கூட என்ன வேற தூத கொண்ட கூட்டம் கூடி கதைச்சதாக பைபிள் இல்லை. அவன் தன் மனதில் அவன் சொல்லிக்கொண்டு அவன் மனதில் அதை நினைத்துக் கொண்டு இருக்கும் பொழுதே தேவன் அவனை கீழே தள்ளுறார். சோ அந்த தேவ சமூகத்திலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த அந்த தூதன் தான் விழுந்து போன தூதன், அவன் தான் சாத்தான் என்று சொல்றான். பிசாசுகள் என்று சொல்லி நாம சொல்றோமே, பிசாசுகள் என்று சொல்றது சாத்தானோடு விழுந்து போன ஒரு கூட்டம் தூதர்கள். சோ இவர்கள் தான் மகாநாளிக்காக சங்கிலினாலே கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி, கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்காக சங்கிலினாலே கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி யூதா எழுதுறார். யூதா ரூபத்தில் பார்க்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, சாத்தானோடு சப்போர்ட் பண்ண தேவனுக்கு விரோதமாக புரட்சி செய்த ஒரு கூட்டம் இருந்தது. சோ அவர்களை தான் தேவன் கீழே தள்ளினார். இப்ப பாருங்க, அப்ப தேவ இப்ப வானத்துல மூன்று வானம் இருக்குது. சோ 12 ஒன்று குறைந்தர் 12 நம்ம வாசிக்கிறோம். அப்ப தேவன் வாசம் பண்ணிருக்கிற மூன்றாவது வானம் சரி சொல்லப்படுறது. சோ இங்கதான் ஒரு 14 முன் ஒரு மனுஷன் என்ன அறிவேன், அவன் மூன்றாம் வானம் எடுத்துக் கொள்ளப்பட்டு மனுஷரும் தூதர்களும் பேச முடியாத வார்த்தைகளை பேச கட்டா சொன்னா. சோ அப்ப தேவன் எங்கு இருக்கிறாரு, மூன்றாம் வானத்துல இருக்கிறார். சோ அப்ப இப்ப அப்ப மூன்றாம் வானத்துல தேவனோடு இருந்தவன் இந்த தூதன் லூசிபர். ஆனால் தேவனுக்கு விரோதமாக இவர்கள் பாவம் செய்த போது தேவனே செய்தாரு, அந்த ஸ்தானத்திலிருந்து அவனை கீழே தள்ளினாரு. இப்ப சாத்தானும் அவனோடு இருந்த பிசாசுகளும் இப்ப எங்க இருக்காங்க தெரியுமோ, ரெண்டாம் வானத்தில் இருக்கிறாங்க. இப்ப நாம காணுகிற வானம் உண்டு உண்டு, அதுக்கு மேல உண்டு உண்டு, அதுக்கு மேல அடுத்த அங்கதான் தேவன் வாசம் பண்ணுறார். இப்ப பிசாசு எங்க இருக்கிறான், ரெண்டாவது வானத்தில் இருந்துதான் எல்லாவற்றையும் இப்ப என்ன செய்யறான். இதை குறித்து எபேசியர் நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வானம் மண்டத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. எங்க உண்டு, வானத்துல பொல்லாத சேனைகள் உண்டு. ஆனால் 1000 வருஷ அரசாட்சியில அவன் கீழே தள்ளப்படுவான் அதுக்கு முன்பாக. சோ எனக்கு அறிவான கீழே தள்ளப்பட்டு அவன் அடைக்கப்படணும் 1000 வருஷம். சோ அப்பொழுது பூமியில நீதி வாசமா இருக்கு, சமுத்திரம் ஜலத்தினாலே நிறைந்திருக்கிறது போல பூமி தேவனை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் என்ற வார்த்தை அப்பொழுது நிறைவேறும். இப்பொழுது சாத்தான் கட்டப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது 1000 வருஷம் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த 1000 வருஷத்துல பூமியில எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது, எங்கும் குண்டு தாக்குதல் இருக்காது, எங்கும் அட்டைக்கு நடக்காது, எங்கும் திடீர் மரணங்கள் ஏற்படாது, பஞ்சங்கள் பட்டினி இருக்காது. ஏன் தெரியுமோ, இயேசு அரசாளுகிறார் 1000 இயர்ஸ். அங்கே அந்த நாட்களிலே பெரிய ஆச்சரியமான காரியங்கள், முள்ளும் கொறுக்கும் உலகத்தில் முளைக்காது. ஏன் தெரியுமா, நீதி வாசமா இருக்கும் ஆண்டவர் இயேசு அரசு. அப்பொழுது பசுவும் புலியும் கூடி மேயுமா, விரியம்பாம்பின் குத்து புத்து விரியம்பாம்பின் புத்திலே வலையிலே சிறு பையனும் விளையாடுவான் சொல்லப்பட்டிருக்கு. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்றது. எனக்கு அறிமானங்களே, அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே அதுக்கு முதல் நாம எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவன்ற ராஜ்யத்தில் சேரும் பொழுது நாமும் இந்த பூமிக்கு இயேசுவோடு வந்து அவரோடு கூட இந்த பூமியிலே அரசாழ்வோம். அவைதான் அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்யும் சொல்லி திமுத்திகளின் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என் அருமான தேவனுடைய பிள்ளைகளே, சோ பிசாசுகள் என்றது, பொல்லாத ஆவிகள் என்றது, ஏற்கனவே தேவ சமூகத்திலே தூதர்களாக இருந்தவர்கள், அவர்கள் தேவனுக்கு விரோதமான எண்ணம் கொண்ட போது தேவன் அவர்களை கீழே தள்ளினாரு. அவர்கள் பிசாசாக மாறி இன்றைக்கு இரண்டாம் வானத்திலே அசுத்த ஆவிகள், ஆவிகள் என்றால் உருவமற்றது, தேவன் ஆவியாக இருக்கிறார். அதே போல பிசாசும் ஆவியா தான் இருக்கிறார். தேவனை நாம பார்க்க முடியல, ஆனா நாம் தேவன் இருக்கான விசுவாசிக்க, அது போல பிசாசை நாம பார்க்க முடியாது. ஆனால் அவன் இந்த உலகத்துல சேனை சேனையாக தெரிந்து ஜனங்களை கெடுக்கிறான். ஆகவேதான் இதை குறித்து இயேசு யோவான் 10:10 சொல்லும் பொழுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் ஒரு ஆண்டு வேறொன்றுக்கு போறான், நானும் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். பிசாசு இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவன் திருடன் என்றார். என்ன திருடன், நம்முடைய வாழ்வில் இருக்கிற சமாதானத்தை திருடுறார், குடும்பங்களில் இருக்கிற சமாதானத்தை திருடுறார், நம்முடைய ரட்சிப்பை திருடுறார், நம்முடைய பரிசுத்த வாழ்வை திருடுறார், நமக்கு நம்முடைய சந்தோஷத்தை. இப்படி பிசாசு நம்மளை கெடுக்கவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ரோவிணிகள் ஜாக்கிரதாக இருக்கணும் என்று இயேசு சொன்னார். அது மாத்திரமில்ல, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி இயேசு சொன்னார். பட் பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். எனக்கு அறிமானவர்களே, இன்றைக்கு நீயும் நானும் அப்படி சொல்ல முடியுமா? பிசாசே, என் வாழ்க்கையில உனக்கு ஒன்றும் இல்லை என்று நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்டவர்களே, அப்படிப்பட்டவர்களை பார்த்து பிசாசு நடுங்குவார் தெரியுமா? இயேசு நாமத்தில் பிசாசு ஓடண்டா ஓடுவார். எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, விழுந்து போன தூதர்கள் தான் இன்றைக்கு மத்திய ஆகாயத்தில் இரண்டாவது வானத்தில் இருந்து இந்த உலகத்தில் இத்தனை தீங்குகள் நடக்கிறதுக்கு அவங்க தான் அடிப்படை காரணம். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, நரகம் என்றது கொடுமையானது. இந்த இடத்துல ஒருவரும் போயிடக்கூடாது. அங்க போனா ஒருவரும் திரும்பி வர முடியாது. இப்ப நான் இங்க ஒரு காரியத்தை குறிப்பிடுறேன், கவனிங்க. ரட்சிக்கப்படாமல் இருக்கிற உங்களுடைய கணவன்மாறு, மனைவிமாறு, பிள்ளைகளை குறித்து கொஞ்சம் யோசி. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி நரகம் ஒரு சாதாரண இடம் இல்லை. எனக்கு அறிமானவர்களே, நான் அப்போ ஒரு காரியத்தை குறிப்பிட்டேனே, பரலோகத்தில் நமக்கு ஒரு மகிமை சரீரம் கொடுக்கப்படும், அதுபோல பாதாளத்திலும் ஒரு சரீரம் இருக்கும் படித்தவருக்கும். இதை குறித்த குறிப்பை நாம லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவா லாசர் உண்மையில் நாம தெளிவாய் பார்க்கிறோம். மரணத்துக்கு பிற்பாடு, மறித்த பிற்பாடு லாசரு பரதீசன் சொல்லப்பட்ட ஆபிரகாமோட மடியிலே அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். மறித்த பிற்பாடு அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் கிடந்து வேதனை பெறுவதை நாம் பார்க்கிறோம். இப்ப நீங்களும் நானும் சொல்ல முடியுமா, மறித்த பிற்பாடு எங்கே ஒன்று நடவாது? சில பேர் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, சோ செத்து போனா என்ன, அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை, இந்த உலகத்துல வாழ்ற வாழ்வு தான் வாழ்வு, அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லைன்னு. இது நாத்திக கொள்கை. இது கடவுள் இல்லைன்னு சொல்றவர்கள், இறைவன் இல்லைன்னு சொல்றவர்களுடைய தத்துவம் அது. ஆனா சத்தியம் அது இல்லை. மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு ஒரு வாழ்வு உண்டு. ஆகவே நான் சொல்றேங்க, பாதாளத்திலையும் மனுஷனுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டு அந்த உருவத்திலே கிடந்து அவனுக்கு சதா காலங்களும் அவன் வேதனைப்படும். ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, நரகம் என்றது ஒரு சாதாரண இடம் இல்லை. ஆகவே ரட்சிக்கப்படாத உங்களுடைய கணவன், மனைவி, பிள்ளைகளை குறித்து தயவு செய்து பாரப்படுங்க. இந்த பூமியிலேயே பணத்தையும் காசையும் படிப்பையும் சேர்த்து வைக்கிறதுலேயே உங்களுக்கு விழுந்து விழுந்து சொல்றேன், உலகத்தவர்கள் போல தயவு செய்து இந்த உலகத்துல படிப்பு, பணம், காசு, பொருள், வீடு, பண்டம் இதையே சேர்க்கிறதுலே உங்களுடைய காலத்தை செலவழிச்சு கண்ண மூடாதீங்க. கடவுளுக்கு முன்னால சொல்றேன், கத்தருக்கு முன்னால சொல்றேன், உங்க நித்தியத்தை, உங்களுடைய நித்தியத்தை குறித்து யோசிங்கப்பா. நாம இந்த நாடு இந்த பூமியில சேர்த்து வைக்க என்னத்தை தான் கொண்டு போறோமே, இது நமக்கு தெரியும் இல்லையா? ஆகவே நானும் என் மனைவி பிள்ளைகளும் ஓ அல்லது என் குடும்பமோ என் உறவுகளோ ஒன்றும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அம்மா, தம்பி, தங்கச்சி, இதை குறித்து ஒரு வாரம் நமக்குள்ள இருக்குதா? நீங்கள் மிகவும் நேசிக்கிறவர்கள், நீங்கள் மிகவும் நேசிக்கிறவர்கள் நரகத்துக்கு போறது உங்களால கற்பனை பண்ணி இதை நீங்க யோசிக்கிறது இல்லையா? இதை நாம யோசிக்கிறது இல்லையா? நமக்கு அன்பானவர்கள் நரகத்துக்கு போகிறது நாம யோசிக்கிறது இல்லையா? சோ அப்படி நாம யோசித்தால் நாம அவங்களுக்காக என்ன செய்யறோம்? நானும் நீங்களும் கொண்டு போய் அவரை பரலோகத்துல விடையலாது. ஆனா பரலோகத்துக்கு போற வழியை அவங்களுக்கு காட்டி கொடுக்க முடியும். மட்டுமில்ல, அவர்களுக்காக பாரப்பட்டு நாம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் கணவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, கத்தாவே என் மனைவி நரகத்துக்கு போகக்கூடாது, ஆண்டவரே என் பிள்ளைகள் நரகத்துக்கு போகக்கூடாது, என் சகோதரங்கள், எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இந்த வேதனை உள்ளத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கதான் புத்தி அட்டவன் போய் ரெக்வெஸ்ட் பண்றான் பாருங்க. எங்க பாதாளத்துக்கு கிடந்தா அவங்க சொல்றான், கவலைப்படுறான் பாருங்க. 5 சகோதரர்கள் ஐயோ இந்த வேதனை இடத்துக்கு வரக்கூடாது, அனுப்பும், யாராவது அனுப்பும், அவங்களும் வரக்கூடாது, ஜீவபடி அவங்களுக்கு சொல்லட்டும், இயேசுபடி சொல்லட்டும், பரலோகத்துக்கு அவங்க போகட்டும், இங்க வரக்கூடாது, அங்க கிடந்தான் அவன் வேதனை குரல் எழுகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இது என்ன, இது ஒன்றும் பத்திரிகை கதை இல்லப்பா, நான் சொல்றது சத்தியம். ஆகவே ரட்சிக்கப்படாத உங்களுடைய கணவன், மனைவி, பிள்ளைகளை குறித்து பாரப்படுங்க. அவர்களுக்காக ஊக்கமாக மன்றாடுங்க, அழுது புலம்புங்க, 2 நாளைக்கு சாப்பிடாம கிடவுங்க, வேலையை நிறுத்துங்க, தேவ பாதத்துல விழுந்து கிடங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என் கை எனக்கு அன்பான புருஷன் ஏன் தெரியுமா? இது அடுத்தது. இப்ப 2 பேர் கல்யாணம் கட்டுறாங்க, கணவன் மனைவி ஆறாங்க, ஆரம்பத்தில் அன்பு பொங்கு சொல்ல தேவை, பிறகு 2 பிள்ளைகள் பிறந்துட்டா அன்பெல்லாம் எங்க போயிரு தெரியுமா? பிள்ளைகளை போயிரு. அது பிறகு கணவன் மனைக்குள் இருந்த அந்த அன்பு இப்ப இருக்காது. இப்ப பிள்ளை என்ன, அன்பெல்லாம் பிள்ளைகள் மேல். ஆனா யூ நோ வாட் த பைபிள் சேஸ், வேதம் என்ன சொல்றது தெரியுமா? உனக்கு உன் புருஷன் தான் உனக்கு மாமிசம், மனைவி தான் உனக்கு மாமிசம், பிள்ளைகள் இல்லை. என்னை கேட்டீங்களா? இருந்தா சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுவேன், வேத வசனத்தின்படி கடவுளுக்கு அடுத்த ஸ்தானம் உன் மனைவிக்கு அல்லது உன் புருஷனுக்கு தான். ஏற்றுக்கொள்ளும் மனதார்ந்தா ஏற்றுக்கொள்ளும், ஆனா இன்றைக்கு நாம பலர் மனைவிமார கவனிக்கிறது, சில பேர் புருஷமார கவனிக்கிறது, ஆனா பக்தி இருக்குது. பட் வி பிலீவ் இன் காட். இன்றைக்கு உலகத்தில் அதான் நடக்குது. கணவன் மனைவிக்குள்ள உறவு சரியில்லை, குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகள் நடு ரோட்டில். வாட் இஸ் திஸ்? So you have to respect your wife. You have to respect your husband. இது வேதம் நமக்கு போதிக்கிற அடிப்படை போதனை. புருஷனை மதிக்க தெரியாத மனைவியிட ஊழியங்களும் ஆராதனைகளும் ஜபங்களும் எதற்கு? புருஷனை மதிக்க தெரியாத மனைவியை மதிக்க தெரியாத புருஷனுடைய ஆராதனைகள் ஊழியங்கள் ஜபங்கள் எதற்கு? தேவனது அங்கீகரிப்பாரோ? நான் ஒரு தேவோட மனுஷன் தான். ஐ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் மை வைஃப் மை சில்ட்ரன் ஆல்சோ. ஏண்டா, இது தேவனால கொடுக்கப்பட்ட துணை. மனுஷன் தனியே இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி தேவனால ஏற்பட்ட ஆவைதான். மனைவியை கண்டடைவன் நன்மையை கண்டடைவான், புருஷனை கண்ட நன்மை கண்ட பைபிள் என்ன காண. நல்ல மனைவி கத்தர் அள்ளி மீவு, நல்ல புருஷன் கத்தளிவுக்கு பைபிள் எங்க சொல்லுங்க நாண்ட காண. சோ வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் வைஃப், வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட். இப்ப இது 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 ஒண்ணும் விளையாட்டு இல்லையே. இது தேவன், குடும்பம், கணவன், மனைவி, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கணும். ஆண்டவர் இணைக்கிறார், தேவன் உடைச்சிருக்க, ஏனதை உடைக்கணும்? இட்ஸ் எ கவனன்ட் காட். இது தேவனோட, தேவன திருமணம் பண்றது தேவனோட சேர உடன்படிக்கை. தேவனை சாட்சியாக வைத்து ஆண்டவர் இயேசு, நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு திருமணத்தை இயேசு கிறிஸ்துவ சாட்சியாக வைத்து அங்க அங்க உடன்படிக்கை செய்யறாங்க. நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உனக்கு தான் மனைவியா இருப்பேன், உயிரோடு இருக்கும் வரைக்கும் உமத்த இன்றைக்கு நடக்கிற காரியங்களை கேட்பேன். மன அழுகுது ஆண்டவருக்குள்ள. நரகத்துல நெருப்பு, அக்கினி, பத்தி எரிஞ்சுட்டே இருக்கு. எனக்கு அறிவார தேவட பிள்ளைகளை நான் முடிக்கிறேன். சரியா நேரம் போகும். இப்ப நான் பேசுறேன், இதுவரை பேசின முடிவுரைகளே நான் சொன்னதான் சரியா இருக்கு. இப்ப யாரு தேவர் ராஜ்யத்துக்கு போவார்கள், யாரு நரகத்துக்கு போவார்கள்? இப்ப ஒண்ணு விளையாடுங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு நீங்க உங்க மனதுல ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏ, நான் என்ன சொல்றது, எனக்கு பிடிக்காதவர்கள்லாம் நரகத்துக்கு போவான்னு சொல்லி எந்த மனதில் நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எனக்கு இப்ப அவர் எனக்கு அவங்களை பிடிக்கன்னு சொன்னா சில பேர் சொல்லுவேன், இவங்களும் இவங்க பரலோகத்துக்கு போகவே மாட்டேன், ஏன்னா சாவி நம்ம கையில இருக்கிறது போல சில போல நாம சொல்லுவோம் இல்லையா? ஏங்க, நரகத்துக்கு பாதாளத்துக்கு போறது போ, என்ன அந்த வேலையை உங்க கையில இந்த கையிலுமே ஆண்டவர் தந்தார். ஏங்க, நம்ம பத்த பைபிள் சேஸ், ஏசு என்ன சொல்றாரு, தீர்ப்பிடாதருங்கள் தீர்ப்புக்குள்ளாவீங்க. அவன் இவன் சில இவன் உருப்படவே மாட்டான், இவன் இந்த கேஸ் சரிப்படாது, க்ளோஸ் த ஃபைல். இந்த கூட சொல்ல, இந்த சிஸ்டர் உருப்பட மாட்டான், இந்த பிரதர் சரிப்பட மாட்டான். ஏடா நாம திருத்துறோம், அவங்க திருந்துறதுக்குரிய வழியை சொல்லி கொடுக்கலாம். பட் தேவன் கடத்துல ஒரு மனுஷனை மாட்டுகிறது, வணைகிறது, உடைக்கிறது, திருத்துறது, இதெல்லாம் அவருடைய வேலை அல்லவா? என்ன நமக்கு எங்க நாம் அவட்டு வேலை எடுக்கிறது? நமக்கு கொடுத்த வேலை நாம் ஒழுங்கா செய்யறது? அவன் நமக்கு பிடிக்காதவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டார்கள், நமக்கு பிடிக்காதவன நரகத்துக்கு போவான்னு சொல்லி அப்படி இல்லைன்னா நாம நினைக்கிறது, அதுல தேவனுக்கு ஒரு விதமா நினைவுன்னு சொல்லி அன்போடு சொல்லிக் கொள்றேன். ஆனா ஆண்டவர்கிட்ட உள்ள மன்ன தெரியுமோ, ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது, எல்லோரும் தன் ராஜ்யத்து. இது தேவனுடைய உள்ள, நாம தேவன பிள்ளைகள் அல்லவா? அப்ப அந்த உள்ள ஒருவேளை நமக்கு பிடிக்காதவளி லெட் இட் பீ சோ, இருக்கட்டுக்கும். ஆனா அவர்களும் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரணும். அவன் தான் அவர் தேவனுடைய மனுஷன், அவன் தான் அவர் தேவனுடைய மனுஷன். ஏ, தேவன் நம்ம உள்ளத்தை பார்ப்பாரு. நான் முடிக்க போறேன், அதுக்கு முன்பாக வேகமாக, யாரு நரகத்துக்கு போவான்னு சொல்லி ஒரு சில குறிப்பிட்டாச்சு பைபிள் எது சொல்லி, யாரு பரலோகத்துக்கு போவான்னு சொல்லி சில குறிப்பிட்டு சொல்லி சீக்கிரம் முடிக்கிட்டான். ஐ வில் ஃபினிஷ் இட் வெரி ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், ரைட்? இப்ப ஒரு வசனம் படிங்க, சங்கீதம் 9வது அதிகாரம், சீக்கிரம் படிங்க. சங்கீதம் 9வது அதிகாரம், அம்மா அப்பா அம்மா தயவு செய்து உங்க பைபிளை திருப்புங்க. 9வது அதிகாரம் 16வது வசனம் 14, சரியா? சாரி, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிறவர்கள், ஐ எம் சாரி ஃபார் தட், துன்மார்க்கரும் தேவரை மறக்கிறவர்களும் எங்க தள்ளப்படுவார்களா? அப்ப துன்மார்க்கன்னா பாவத்துல வாழ்றோம், இஷ்டப்படி வாழ்றோம். சரி, இவங்க ஒரு பக்கம், தேவனை மறக்கிறவர்கள் ஹூ இஸ் தட் பீப்புள்? ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் தேவனை மறக்கிறவர்கள் எத்தனை உண்டு இல்லையா? நெருக்கங்கள் வரும் பொழுது தேவனை தோடி நல்லா இருக்கும் பொழுது ஆண்டவரை விட்டுபவர்கள் ஏராளம் உண்டு இல்லை? ஆகவே எனக்கு அருமையான தேவன பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்லுது, துன்மார்க்கனும் தேவனை மறக்கிறவர்களும் எங்க தள்ளப்படுவார்கள்? நரகத்தில் தள்ளப்படுவார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் துன்மார்க்கராக இல்லாட்டாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு, நம்ம அந்த இல்லையை தூக்கி எடுத்தாரு. ஆனால் தேவனை மறந்தவர்களாக நம்ம வாழ்ந்துடக்கூடாது. பாருங்க, இதை குறித்து பேசுற இஷ்டமே ஜனங்கள் தேவ ஜனங்கள் தான், ஆனால் அவர்கள் தேவனை மறந்து போன. என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து போன. அதை நான் படிக்கும் பொழுது மனதுக்கு வேதனை. எரேமியாவின் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொன்னார், மனவாட்டி தன் ஆபரணங்களை மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து. இந்த உலகத்தின் கவர்ச்சி தேவனை மறந்து போகாதபடி காத்துக்கோ.
அவிசுவாசிகளும் அருவறுப்பானவரும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரதாரணைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்.
அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் இருந்தா எதுங்க நரகம் என்று அர்த்தமாகும். ஆகும் என்ன கருமானவர்களே, பயப்படுறவர்கள் அவவிசுவாசிகள் அருவறுப்பானவர்கள் கொலை செய்க விவசாயக்காரர் சூரியக்காரர் விக்கிரகாரக்காரர்கள் பொய்யர். சோ இப்படிப்பட்ட இந்த வரிசைக்குள்ள நம்ம போகாதபடி, ரட்சிக்கப்பட்டவர்களும் இப்படியானதுக்குள்ள போறதுக்கு வழி இருக்குது. ஹலோ, ரட்சிக்கப்பட்டவர்களும் விட்டு வந்த பாவங்களை திரும்ப செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துட்டே இருக்கிறான் பிசாசு, சுத்தி திரியறான், யாரை விழுங்கலாமண்டு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய துடிப்போடு இருக்கிற ஆவிலே அனலுள்ள தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாக தேவனுக்கு கண்டு வாழுகிற பிள்ளைகளை சுத்திட்டே இருக்கிறார். இன்னைக்கு யாரை பிடிக்கிறது, யாரை விழுங்குறது, யாரை பின்மார்க்கத்தை தள்ளுறது, யாரை பாவத்தில் தள்ளுறது, யாரை தேவனை விட்டு பிரிக்கிறது. சில நல்லா ஜெபித்து கொண்டு இருந்த சில பேர் பார்த்தா எனக்கு ஜெபிக்கலாம இருக்குது, நல்லா வேதத்தை வாசித்த இப்ப எனக்கு அப்ப வாசிச்சது போல இப்ப வாசிக்கலாம இருக்குது, அப்ப கூடியது போல இப்ப எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களே யோசிங்க. ஆகவே பிசாசு இன்னும் உயிர்தான் இருக்கிறான், அவன் நம்மை கெடுக்கிறான், நம்மை தேவன் விட்டு பிரிக்கிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஜாக்கிரதையா இருக்கணும், கவனம். சரி, இந்த இந்த செப்டர் நான் மூடிட்டு இனிமேல் ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன தெரியுமா, யாரு தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும்? இதை நான் சீக்கிரமாக சொல்லி சீக்கிரமாக முடியும். நம்பர் ஒன், சோ மத்தேயு 5:20 படிங்க. மத்தேயு 5:20, நான் இதை குறித்த சில குறிப்புகளை ஏற்கனவே சொல்லிட்டு சீக்கிரமா முடிக்கிறேன். மத்தேயு 5:20 படி,
வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பல்லோ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள்.
அப்ப வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் பார்க்க உங்கள் நீதி, என்னுடைய நீதி, உங்களுடைய நீதி அதிகமா இராவிட்டால் பல்லோ ராஜ்யத்தில் அர்த்தம் என்ன? சோ வேதபாரகர் பரிசேயர் வந்து வேதத்தை நல்லா அறிஞ்சிருந்தார். நம்ம விட அவைகளா ஸ்காலர்ஸ் பைபிள் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தில் வேதம் அவங்க கையில் இருந்தது, வசனத்தை அறிந்திருந்தாங்க. வேதத்தை அறிந்திருந்தும் வேத வசனத்தை தெரிந்திருந்தும் அந்த வேத வசனத்தின்படி அவர்கள் வாழ முடியாம போயிடுது. இப்ப இங்க ஒரு குறிப்பு என்னவென்றா, அவர்களுக்கும் நமக்கும் இருக்க ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? அதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவங்க பிறையில், ஆனா ஆஃப்டர் த பெண்டிகோஸ்ட், நல்லா விளையாட்டு நான் சொல்ற சத்தியத்தை, இப்ப அவங்களே நம்மளே ஒரே லெவல்ல வைக்கல. ஏன்னா நமக்கு நாம மேன்மையான ஆவிக்குரிய லெவல்ல இருக்கிறோம். என்ன தெரியுமோ, இவங்களோட காலத்துல பரிசுத்தாவின் அந்த பூமிக்கு இன்னும் வரல, ஆனா பெந்தெகோஸ்த நாள் வந்த பிற்பாடுதான் பரிசுத்தாவின் இந்த பூமியில இறங்கி வந்தார். சோ இன்றைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். ஆகவே தேவ ஆவியை பெற்றிருக்கிற நாம் தேவனுடைய கற்பனையின்படி நாம வாழ வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்க பிரதான காரணம் என்ன? தேவனுடைய வசனத்தின்படி நாம வாழணும். ஆகவே என்ன கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசேகர் சதுசேயர் வந்து வேத பார்த்து வேதத்தை அறிந்திருந்தாங்க, ஆனால் வேத வசனத்தின்படி அவங்க வாழல. அவங்க ஒத்துழாமலும் சீரகத்திலும் வெந்தயத்திலும் தசவாகம் கொடுத்தாங்க, ஆனா விதவைகளுடைய வீடுகளை பட்சித்தார்கள். பார்வைக்கு நீண்ட ஜெபம் செய்தார்கள், விதவிகளுடைய வீடுகளை பட்சித்தார்கள். ஆகவே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை என்று சொல்லி இயேசு அவர்கிட்ட டைரக்டாக அவருடைய முகத்திரையை கிழிச்சான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த கற்றுக்கொண்ட காரியம் என்ன? பரிசேயர் வேதபாடு நீதியிலும் பார்க்க உங்கள் நீதி என்ற அர்த்தம் என்ன? நாம் கற்றுக்கொள்ளுகிற வேத வாக்கியங்கள் சத்தியங்களை நாம் கை கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். கத்தோட நாமத்து உண்மையுண்டால் அப்பொழுதுதான் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு. நம்பர் 2, இரண்டாவது என்ன தெரியுமா? சோ 7:21 படிங்க. 7:21 சீக்கிரமா.
பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன்
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற இரண்டாவது படி என்ன தெரியுமோ, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார். அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை நாம செய்யணும். அப்ப அதற்காக நாம ஊக்கமாக ஜெபிக்கணும், ஆண்டவரிடத்தில் மன்றாடணும். அடிக்கடி ஹலோ சொல்ற கேளுங்கம்மா, சொல்ற கேளுங்க, அடிக்கடி உங்க ஜெபத்தில் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாரி, நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்க. அப்படி சொல்லி சொல்லி நாம ஜெபித்து வரும்பொழுது தேவன் நம்முடைய சித்தத்தில் நம்ம நடத்துறது நம்ம பார்க்க முடியும், ஆச்சரியமா இருக்கும் அவருடைய வழிகள். ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்கோம் என்பதும் நாம் இருந்திராமல் பிதாவின் சித்தப்படி செய்கிறவளே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார். சரி, நம்ம திரு நேரம் போது மத்தேயு 18 அதிகாரம் 3 வசனம் படிக்கிறோம், படிங்க. மத்தேயு 18:3. சரி, இப்ப கவனிங்க, பரலோராட்சி பரலோகத்துக்கு போறதுக்கு மூன்றாவது படி தெரியுமா, மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல. இப்ப நீங்க கவனிங்க, சிறு பிள்ளைகளை போல் ஆகணுமாண்டா என்ன வேணுமா, மனம் திரும்ப. இப்ப சிறு பிள்ளைகள் சீக்கிரமாக மனம் திரும்புவாங்க, ஆனா வளர 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 என்ன, அது சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பாவம் சின்னதா இருக்கும், வளர 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 பாவமும் பெருசா. 8 வயதுல இருக்கிற மகனுக்கு அடிச்சாலும் 5-10 நிமிஷத்துக்குள்ள அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான். ஆனா ஒரு 15 வரை வயசு 20 வயசு வரைக்கும் அப்படி செஞ்சு பாருங்க, அந்த பிள்ளை இலகுல மறக்க வளர வளர பாபமும் மற வளருது. நிர்பந்தமான மனுஷன்னா இந்த மரண சரித யாருன்னு விடுதல. சோ பாவ சுபாவங்களை அழிக்கிறதுக்கு நமக்கு பரிசுத்தாவின் பலம் தேவை. கத்தோட நாமத்துக்கு பயப்பட்டான். சோ இப்ப மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பல்லவராஜா, இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது, ரட்சிக்கப்பட்டபடி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சிறு பிள்ளைகளை போல் ஆகக்கூட, சிறு பிள்ளை எப்படி இருக்கும், ஒரு சிறு பிள்ளையை தூக்கி நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சிறு பிள்ளை அந்த வசனம் சொல்றதுக்கு அடிப்படை காரணம் சிறு பிள்ளை போல தன்னை தாழ்த்தணும். சோ சிறு பிள்ளைக்குள்ள அதுக்கு சிறு பிள்ளைக்கு பெருமை தெரியாது, ஆனா அது வளரும் போதுதான் பெருமை வளருது. ஆனா சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அதுக்கு பெருமை தெரியாது, அது நான் என்று கதையாது, அதுக்கு என்ன அந்த அந்த எண்ணம் அந்த உணர்வு இல்லை. ஆகவே சிறு பிள்ளை போல நாம தாழ்மொழியா இருக்கணும். அது மாத்திரமில்ல, சிறு பிள்ளையோட உள்ளத்துல கள்ளம் கபடம் இருக்காது, அது ஒரு வெள்ள உள்ளம். சோ ஆதி திருச்சபையில் அவர்கள் கபடம் பட்ட இருதயத்தோடு அனுதனமும் போஜனம் பண்ணார்கள். ஆகவே ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இருதயமாகி அவருடைய வீடு நம்முடைய உள்ளம் கள்ளம் கபடம் இல்லாம இருக்கு. ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ணும், தேவன் நம்முடைய உள்ளத்துல வாழுகிற அதை மறந்துடக்கூடாது. ஹலோ, ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ள வாழுகிற கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையால் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவதே அந்த ரகசியம். உலகத்துக்கு தெரியாதையா, பட் உனக்கு தெரியும், இயேசு உனக்கு வாழுகிற கத்துடைய நாமத்தில். சோ மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போ. நம்பர் 4 என்ன தெரியுமா, சோ ஜோபர் 3:3
இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாவே மெய்யாவே சொல்றேன். இயேசு பிரத்யுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான்.
4வது காரியம் பரலோக ராஜ்யம், இதுதான் திறவுகோல். சோ பரலோக ராஜ்யத்து போறதுக்குரிய திறவுகோல் எங்க என்ன தெரியுமா, நீ மறுபடியும் பரவாவிட்டால். சோ மறுபடியும் பரவால் என்ற அர்த்தம் என்னங்க, ரட்சிப்பு, சல்வேஷன். சோ ஒருவன் ரட்சிக்கப்படாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. 5வது சொல்றது போல் ஜலத்தினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும். சோ முழுக்கு ஞானஸ்தானம், தண்ணீர் முழுக்கு ஞானம், பரிசுத்தாவி ஞானஸ்தானம். சோ நான் சொல்றது கபடி இதுகளை குறித்து விவரிக்க நேரம் இல்லை. சோ ஒருவன் முதலாவது அவன் மறுபடி பிறக்கணும், மறுபடி பிறக்கணும் சொன்னா ரட்சிப்பு, அதாவது இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவசித்து பாவத்துக்கு மனம் திரும்பணும், பாரம்பரியங்களுக்கு மனம் திரும்பணும். சோ அதான் ரட்சிப்பு. அவன் பாவத்துக்கு மனம் திரும்பி இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவசித்தால் உடனடியாக அவன் செய்ய வேண்டிய காரியம் அவன் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கணும். அது மட்டுமில்ல, அவன் பரிசுத்தாவை ஞானஸ்தானம் எப்படி. இந்த அனுபவங்கள் இல்லாதவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். ஃபைனலி 5வது கலாத்தியர்கள் நிருபம், கடைசியாக கலாத்தியர் நிருபம் 5வது அதிகாரம் 19 படிங்க, 19:21 முடிக்கிறேன்.
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகின்றன, அவைகள் யாவன, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், புரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியானவர்களே இப்படிப்பட்ட இவளை செய்கிறவள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன்.
இந்த சொல்லப்பட்டிருக்கிற இத்தனை பாவ பட்டியல், இது மாமிசத்தின் கிரியைகள். சோ இவைகளை செய்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது சொல்லப்படும். இப்ப மத்தியில மாத்திரம்தான் பரலோக ராஜ்யம் என்றதை நீங்க பார்க்க முடியும். மற்ற வேறு எங்கும் நீங்க பரலோக ராஜ்யத்தை மற்ற மூன்று சுவிசேஷத்திலும் பார்க்க முடியாது. மற்ற சுவிசேஷத்தில் தேவனுடைய ராஜ்யம் சொல்லப்படும். சிலர் தேவனுடைய ராஜ்யம் வேற பரலோக ராஜ்யம் சொல்லப்பட்டனால் அதை நம்ப இல்லை. தேவன் வாழுகிற இடம் தேவனுடைய ராஜ்யம். சோ அதுதான் பரலோக ராஜ்யம், பரலோகம்னு சொல்றோம். ஆகவே என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோ இந்த பாவப்பட்டியல் நாம படிக்கிற வாசித்த இது பாபிசுவதன் கிரியைகள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நமக்குள்ளே இவைகள் இல்லாதபடி நம்மை நாம் சுத்திருத்திக் கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாகும். சோ இதுல இருந்து நம்ம நாம் காத்துக்கொள்ள வந்தால் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். கத்தோட நாம் தீபம் வேண்டாம். செல்வியோட ஸ்டாண்ட் அப் பிளீஸ். நாம் எல்லோரும் படுத்து நிற்போம்.